ாலும் இது விஷயத்திலே அறிஞர்களுக்கு மத்தியிலே அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தின் தேதி அல்லது கிழமை அல்லது அதனுடைய நடந்த நாள் நிகழ்வு அதை பற்றி நமக்கு மார்க்க சட்டம் சம்பந்தப்படவில்லையோ அது ஒரு மறைக்கப்பட்ட செய்தியாகவே இந்த உம்மத்துக்கு இருந்துவிடும். மிஅராஜ் என்ற அந்த நிகழ்வு நமக்கு ஈமானோடு தொடர்பு படுகிறது. ஆனால் அது நடந்த ஆண்டோ மாதமோ நாளோ நமக்கு ஈமானோடு சம்பந்தப்படவில்லை. ஆகவே அது ஒரு வரலாற்று குறிப்பாகவே இருக்கின்ற காரணத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண்டு இந்த மாதத்தில் இந்த பிறையில் நான் மிஅராஜுக்கு சென்றேன் என்று சொல்லவில்லை. அப்படி சஹாபாக்களுடைய அறிவிப்பில்லை. பின்னால் வந்தவர்கள் அதில் வரக்கூடிய வரலாற்று ஆதாரங்களை ஆராய்ந்து இது ஹிஜ்ரி 11 நடந்திருக்கலாம் என்று பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள். பலர் 6 நடந்தது என்பதாக, 7 நடந்ததாக, 8 நடந்ததாக, சிலர் மதினா செல்வதற்கு சில மாதங்கள் முன் நடந்ததாக, இப்படியெல்லாம் பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. பெரும்பாலான வரலாற்று அறிஞர்களுடைய கருத்து ஹிஜ்ரி அதாவது நபித்துவத்தின் 11 நடந்தது என்று. இப்போது நாம் நிகழ்வுக்குள்ளே வருவோம். மிஅராஜ் என்ற இந்த சம்பவம் என்ன, இது நம்முடைய ஈமானோடு எப்படி தொடர்பு படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு எப்படி தொடர்பு படுகிறது? ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சில விஷயங்களை கூறினேன். சூரத்து தௌபாவுடைய 128-129 வசனங்கள் ஓதப்பட்ட போது நீங்கள் இந்த ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், நீங்கள் இவரை நேசிக்கவில்லை என்றாலும், நீங்கள் இவரை பின்பற்றவில்லை என்றாலும், இவரை வாழ்த்தவில்லை என்றாலும், இவரை நேசிப்பதற்கு, இவரை வாழ்த்துவதற்கு, இவரை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு வானத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும். இதை நாம் ஆதாரங்களோடு கூறினோம். அப்படித்தான் இந்த மிஅராஜுடைய ஒரு சம்பவமும் அல்லாஹுவால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடத்தப்பட்டது. தாயிஃபுடைய நிகழ்வு உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு துயரமான நிகழ்வு என்று. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், என்ன காட்டுகிறான், நபியே இவர்களுடைய இந்த அவமதிப்பால் நீங்கள் மனம் தளர வேண்டாம், இவர்களுடைய இந்த புறக்கணிப்பால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம், இவர்கள் உங்களை விருந்தோம்பல் செய்யவில்லை என்பதால், அரவணைக்கவில்லை என்பதால் நீங்கள் ஒரு காலம் நான் உங்களை கைவிட்டு விட்டேன், உங்களை நான் என் அரவணைப்பிலிருந்து ஒதுக்கிவிட்டேன் என்று எண்ணாதீர்கள். மலக்குகளை இறக்கி நிரூபித்தார், வந்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மலையுடைய மலக்குகளோடு நபியே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்படியே உத்தப்பக அலைஹி மல் அஷ்ஷபை, இரண்டு மலைகளையும் அப்படியே சேர்த்து வைத்து நசுக்கி விடுகிறேன், சட்னியா போயிடும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கருணையின் நபி, உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் சொன்னார்கள். அஸல்லா அன் யுக்ரிஜ மின் அஸ்லாபில் முஷ்ரிகீன் அவுலாதல் முவஹ்ஹிதீன், அல்லாஹ் இந்த முஷ்ரிக்குகளுடைய பரம்பரையிலே முவஹ்ஹிதுகளை உருவாக்குவான் என்று தன்னுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்தினார்கள், துஆவை வெளிப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் நபியே பூமியில் உள்ளவர்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானவர்கள் உள்ளவர்கள் வானத்தில் உள்ள நாங்கள் உங்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி வானத்திற்கு அழைத்துக் கொண்டார். புரிகிறதா இந்த சம்பவத்தினுடைய தொடர்பு? தாயிஃபுடைய மக்கள் நிராகரித்தார்கள், அவமதித்தார்கள், விரட்டினார்கள், விருந்தோம்பல் செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் உங்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறேன், வாருங்கள், நான் படைத்த சொர்க்கத்தை பாருங்கள், என்னோடு பேசுங்கள், சம்பாஷணை செய்யுங்கள், மலக்குகளை எல்லாம் பாருங்கள், நான் படைத்த அந்த வானலோக ஆட்சி அதிகாரங்களை பாருங்கள். 7 வானங்களை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருந்திருக்கும், புராக் என்ற வாகனம், அதனுடைய ஒரு காலை அதனுடைய பார்வை எங்கு முடியுமோ அங்குதான் வைக்கும், அப்படிப்பட்ட பாய்ச்சல். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார், நபியே உங்களுக்காக நபிமார்களை எல்லாம் நாம் உயிர்ப்பிப்போம். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் உயிர்ப்பித்து விட்டான். தொழுகை நடத்துங்க எல்லாருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸால, தொழுகை நடத்துங்க இமாமா, எல்லாரும் உங்க இமாமத்தை அங்கீகரிக்கணும். இப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன இமாமுல் அம்பியா இவல் முர்சலீன், நான் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இமாமாக இருக்கிறேன். எல்லாரும் ஏத்து எல்லாரும் பின்னாடி தொழுதாங்க. உடனே நீங்க மேராஜ் படி வாங்க, நாங்க அவங்களை எப்படி கூப்பிடுப்போம் கூப்பிட்டுப்போம், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஒரு வானத்தில் அல்லாஹ் உட்கார வச்சுட்டோம். எப்படி இங்கே கபரிலே புதைக்கப்பட்ட நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வானத்திலே உட்கார வைத்து விட்டான். என்ன ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இப்படிப்பட்ட நபியினுடைய மகத்துவத்தை தெரியாத மக்களாக அல்லவா நாம் நம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். சாதாரண ரெஸ்பெக்டா? ஆதமிலிருந்து இப்ராஹிமிலிருந்து மூசாவிலிருந்து ஈசாவிலிருந்து ஜக்கரியாவிலிருந்து எல்லா நபிமார்களையும் கொண்டு வந்து அல்லாஹ் வானத்தில் உட்கார வைத்து விட்டான். என்னுடைய நபி வரப்போகிறார், அவரை வரவேறுங்கள் என்பதாக. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பாசமான நபிமார்கள், ரொம்ப பாசமான நபி. அவங்களை அல்லாஹ் ஏழாவது வானத்தில் உட்கார வச்சுட்டான். தொழுகை அப்பதான் 50-லிருந்து 5 மூசா அலைஹி ஸலாத்துக்கு நம்ம ஒரு சுக்ர் செய்யணும். நபியே வலக்கது ஜர்ரப்து பனி இஸ்ராயில், இந்த இஸ்ரவேலர்களிடத்துல எனக்கு நல்லா பாடம் இருக்கு. இந்த 50 நீங்க உற்சாகமானவங்க உம்மத்து ஏத்துக்காரு, திரும்ப போங்க. கடைசியில் 5-5 or 10-10 போயிட்டு கடைசியில் 5 மிச்சமான உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா போதுமப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு ரப்போட்ட போய் இதையும் குறைக்க சொல்றதுக்கு. நாங்க மூசா அலைஹி வஸல்லம் அதையும் குறைக்கத்தான் சொன்னாங்க, அதையும் குறைக்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்ப அந்த மேராஜுடைய சம்பவம் அதுதான். என்னுடைய ஹபீபுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவரை அனுப்புறது கூட்டிட்டு போறதுக்காக ஜிப்ரீல இறக்கி அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா கூட்டிட்டு போய் அதுல ஒரு இஷாரா, இன்ஷால்லா அதுவும் உங்க தோழர்களுக்கு வந்து சேரும் சொல்லி, அதுவும் உங்க தோழர்களுக்கு வந்து சேரும் என்று. ஆனா இன்னைக்கு வந்ததை விட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது உம்மத்து. ஏன் அநியாயம், பாவம், அக்கிரமம். அந்த பரிசுத்தமான பூமியில பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் பார்த்தா யஹூதி பாவம் செஞ்சா என்ன, முஸ்லீம் பாவம் செஞ்சா நான் இவனுக்கு கையில இருக்கவன அவனுக்கு கைக்கு போட்டுட்டான். இவங்க திருந்துனா அல்லாஹ் கொடுக்க ரெடியா இருக்கான், திருந்துனா அல்லாஹ் கொடுக்க ரெடியா தான். இப்ப மேராஜுக்கு போனாங்க, சம்பவங்கள் தெரியும். முதல் வானத்திலிருந்து அப்படியே வரவேற்பு, மர்ஹபம் பில் அஹி ஸாலிஹ், மர்ஹபம் பின் நபி ஸாலிஹ், சிறந்த நண்பரே, சிறந்த சகோதரரே, வெல்கம் வெல்கம் வெல்கம். கதவு திறக்கப்படுகிறது, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, அர்ஷ் வரைக்கும் ஒரு இடம் வரைக்கும் போனவுடனே ஜிப்ரீலால போக முடியல. அதுக்கப்புறமா இது வரைக்கும் தான் எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேல போக முடியாது. சித்ரத்துல் முன்தஹா அங்கிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷில பேசுறாங்க, அப்பதான் தொழுகையை வாங்குறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா கட்டளைகளையும் வஹியின் மூலமாக இறக்கிவிட்டு, ஜிப்ரீலின் மூலமாக இறக்கிவிட்டு இந்த தொழுகையை ஃபர்லாக்குவதை அரசிலே வைத்து விட்டார். அப்ப இதனுடைய மகத்துவத்தை புரிந்து பாருங்கள். ஆகவேதான் யார் தொழுகையை பாடுபடுத்துகிறார்களோ தொழுகையை வீணாக்குபவனை விட கேடு கெட்டவன் யாரும் இருக்க மாட்டான். அந்த நேரத்தை மறப்பவன் ஒரு முனாஃபிக். ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் தொழுபவனின் வீட்டை எரித்துவிட என் மனம் நாடிவிட்டது. ஜமாத்துக்கு வராமல் வீட்டிலே தொழுபவனுடைய வீட்டை நான் எரிக்க முடிவு செய்துவிட்டேன். சிறுவர்களும் பெண்களும் இருக்கிறதுனால விட்டு விட்டேங்கிறான். பாருங்கள் எத்தனை மக்கள் பதவியால், பணத்தால், ஆடம்பரத்தால், தன்னுடைய பகட்டு கருவத்தால் முஸ்லிம்களோடு அணி சேர்ந்து நிற்க மறுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மஸ்ஜிதிலே வந்து அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூது செய்யாதவன் முஸ்லீம் அல்ல, காஃபிர். ஆண்களாக இருந்து அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து சுஜூது செய்யவில்லை என்றால் அந்த ஆண்களை முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தானிலே அடக்கம் செய்யக்கூடாது, அவர்களை குளிப்பாட்டக்கூடாது, அவர்களை குளிப்பாட்டக்கூடாது. அவர்கள் கால் நொண்டியாகவோ கண் தெரியாத குருடர்களாகவோ படுத்த படுக்கையிலே உள்ள நோயாளிகளாகவோ இருந்தாலே தவிர, உடல் சுகமாக இருந்து தொடர்ந்து ஜமாஅத்தை விடுகின்ற பழக்கம் உள்ளவராக இருந்தால் அவரும் முஸ்லீம் அல்ல. ஏதோ ஒரு நேரத்தில் தவறிடுது, போனாரு வந்தாரு வேற விஷயம். புரிகிறதா? இப்ப இந்த மிஹ்ராஜ் பத்தி நம்ம சொன்னோம், அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த மிஹ்ராஜின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இல்முகள் என்ன? நபியின் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்ற கண்ணியம். அப்ப அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நபியை ஒரு முஃமின் கண்ணியமாக மனதிலே ஏந்தவில்லை என்றால், அல்லாஹ் நபியின் மீது வைத்த பிரியம், அல்லாஹ் பிரியம் வைத்த அந்த நபியை இவன் பிரியம் வைக்கவில்லை என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வு படுத்திய அந்த நபியை இவன் உயர்வு படுத்தவில்லை என்றால், அங்கே இவனுடைய ஈமானிலே கோளாறு இருக்கிறது. அப்ப அடுத்து நிறைய மிஹ்ராஜுடைய ஹதீஸுகளை எல்லாம் நீங்கள் பல நூல்களிலே படித்திருக்கலாம் அல்லது பயான்களிலே கேட்டிருக்கலாம். அப்ப இந்த மிஹ்ராஜுடைய சம்பவம் தாயிஃபுடைய அந்த நிகழ்விற்கு பிறகு அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக நடந்த ஒரு பெரிய நிகழ்வு. இதிலே சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், பாவிகள் நரகத்தில் எதனால் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அடுத்து நபித்துவத்தின் 13வது ஆண்டு, 12வது ஆண்டுடைய நிகழ்வு, 2வது அதாவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் காலத்திலே முதல் அக்கபா ஒப்பந்தம் நிகழ்ந்தது. இதில் முந்தைய 5 பேர் உட்பட மற்ற 10 பேர் கலந்து கொண்டார்கள். இப்ப இரண்டு அக்கபா ஒப்பந்தங்கள், முதலாவது அதாவது நபித்துவத்தின் 11வது ஆண்டு துல்ஹஜ் மாதத்திலே 6 மக்கள் முஸ்லீம் ஆகிறார்கள், ஒப்பந்தம் எதுவும் நடக்கவில்லை, இஸ்லாமை தெரிந்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இவர்கள் சென்று பிறரை அழைத்து வருகிறார்கள். அந்த சஹாபாக்கள் தான், அன்சாரிகள், மதினாவாசிகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாமை நாங்கள் ஏற்போம், எங்களுடைய கூட்டத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று ஒப்பந்தம் செய்து கொடுத்து விட்டு செல்கிறார்கள். சரி, அடுத்து பல சமுதாயத்தவர்களுக்கும் இஸ்லாமை சொல்கிறார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் இப்படி ஆண்டுகள் முடியும் பொழுது அடுத்து நபித்துவத்தின் 13வது ஆண்டுடைய துல்ஹஜ் மாதம் வருகிறது. இஸ்லாம் பரவுகின்ற அந்த வரலாற்று திருப்பு முனையில் மிக முக்கியமான ஒப்பந்தம் இப்போது துல்ஹஜ் மாதத்திலே நடக்க இருக்கிற இந்த அக்கபா ஒப்பந்தம். அன்சாரிகளின் வீடுகளிலே இந்த 12 பேர்களும் சேர்ந்து இஸ்லாமை பரப்புகிறார்கள் தீவிரம் தீவிரம் தீவிரமாக. எல்லார் வீட்டிலையும் யாராவது ஒருத்தர் முஸ்லீம் அந்த மாதிரி கொண்டு வந்து விடுகிறார்கள். அதிலிருந்துதான் இங்கே 73 ஆண்களும் 2 பெண்களும் அந்த ஹஜ்ஜுடைய குழுக்களோடு வருகிறார். பெரும்பான்மையானவர்கள் முஷ்ரிக்குகள், நல்லா புரிஞ்சுக்கிறேன், பெரும்பான்மையானவர்கள் முஷ்ரிக்குகள், அவர்களோடு முஸ்லீம்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அரபுகள் அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்த போதும் துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜு செய்ய வருவார்கள். வரும்பொழுது யாருக்குமே தெரியாது, எல்லாம் அப்படியே இஸ்லாம மறைச்சிக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க. ஆனா அப்பப்ப இந்த 73 பேரும், இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அன்சாரிகளுடைய அந்த ஈமானிய பற்று, அன்சாரிகளுடைய அந்த ஈமானிய வேகத்தை நாம் எடை போடுவதற்கு அல்லது அதை புரிந்து கொள்வதற்குண்டான முக்கியமான சந்தர்ப்பம். எல்லாரும் தனித்தனியா அப்பப்ப சந்திச்சுக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் நடந்து குதிரையில கழுதையில வாகனத்துல வரணும்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகி போயிடுது. அப்ப அன்சாரிகள் எல்லாம் அங்கங்க பேசும்போது எல்லாருடைய நாவுலையும் ஒரே பேச்சு தான், எல்லாருடைய நாவுகள்லையும் ஒரே பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? இலா மதா நத்ருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுத்ரப் வயுத்ரத் ஃபி ஷியாபி மக்கா மதினாவில் நாம் எல்லாம் நம் குடும்பத்திலே நிம்மதியாக இருக்க, நல்ல கவனிங்க, மதினாவில் நாம் எல்லாம் நம் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க அல்லாஹுவின் தூதர் மக்காவின் பாலைவனங்களிலே, மக்காவின் மலை தெருக்களிலே அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரே, இந்த நிலையில் நாம் அவர்களை மக்காவிலே விட்டு வைப்பதா? யார பார்த்தாலும் இன்னொரு முஸ்லீமை சந்திச்சா இதுதான் பேசுற. நம்ம வீட்டில் சேஃப்டியா இருக்கணும். ரசூலுல்லா அங்க அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களே, ரசூலுல்லாவை தெரு தெருவா துரத்துறானுங்களே, ரசூலுல்லாவை ஊர் ஊரா துரத்துறானுங்களே, ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க, துரத்துறாங்களே, நம்ம வீட்டுல சேஃப்டியா இருக்கிறோமே, நம்ம இப்படி விட்டுக்கிட்ட எது வரைக்கும் தான் இருக்கிறது? ரசூலுல்லாவை முடியாது, இந்த தடவை போய் கையோட கூட்டு வந்து யார பார்த்தாலும் இந்த பேச்சுதான் பாதையில. ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாட்ட தூதர் அனுப்புறாங்க, எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுங்க, அந்த நேரத்துல உங்கள்ட்ட நாங்க பேசியே ஆகணும், இந்த நேரத்துல நாங்க உங்கள்ட்ட பேசியே ஆகணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 13 அந்த இரவிலே அந்த மினாவாசிகள் தங்கியிருந்த அந்த கூடாரங்களில் அக்கபா என்ற இடத்துல, இப்ப கல்லறிகிறோமா இல்லையா, இரண்டாவது அக்கபா, அங்க வாக்கு கொடுத்துட்டாங்க இங்க நம்ம சந்திப்போம் சொல்லி. யாருக்குமே தெரியாம தங்களுடைய கூடாரங்கள்ல அந்த முஷ்ரிக்குகள் அப்படியே விட்டுட்டு முஸ்லீம்கள் எல்லாம் கிளம்பி வர்றாங்க. அப்ப ரெண்டு பெண்களும் அங்க இருந்த முஸ்லீமானவங்களும், நாங்க மட்டும் சும்மாவா, நாங்க மட்டும் வரலாற்றை நிகழ்த்துவதில் எங்களுக்கும் சம பங்குண்டா வச்சிருக்கிறோம். ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, நாங்களும் ரசூல்லாட்ட பையத்து செஞ்சு ரசூல்லாவும் மதினா கூட்டிட்டு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பா சிலது எல்லாரும் கூட இருக்கிறாங்க. என்ன முக்கியமா பாக்கணும்னு பாருங்க, அப்பா சொல்றாங்க, அது வரைக்கும் அப்ப முஸ்லீமாக அவருப்பா, நீங்க எல்லாம் அடம் பிடிக்கிறீங்க ரசூல்லாவை கூட்டு போவேன்னு சொல்லி. அவர் இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்புல இருக்கிறாரு, கடைசியில கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு கையை விட்டுருவீங்கன்னு சொன்னா இப்பயே விட்டுட்டு போயிடுங்க, நாங்க இதோ இருக்கிறத பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அங்க கையை விட்டுங்கன்னு சொன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும், அதனால யோசிச்சுங்கன்னு சொல்லிட்டு அன்சாரிகளுக்கு கோபம் வந்துச்சு. அப்பா தள்ளி போனீனு, ரசூலுல்லா நீங்க பேசுங்க என்ன பேசணுமோ அப்படிங்கிறாங்க, நீங்க பேசுங்க என்ன பேசணுமோ நீங்க பேசுங்க, என்ன ஒப்பந்தம் வேணுமோ நீங்க வாங்கிக்கங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை தான் கேக்குறாங்க, பாருங்க, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து சொல்லணும், அதான் எனக்கு நான் அனுப்பப்பட்ட நோக்கம், அதுக்கு நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பணி முடிகிற வரைக்கும். எப்படி பாதுகாக்கணும்? உங்கள் மனைவிகளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பது போன்று என்ன பாதுகாக்கணும். யார சொல்ல நாங்க செய்ய தயார். அப்ப அரபுகள் எல்லாம் உங்களை எதிர்ப்பார்கள், பரவாயில்ல, யார சூழலாம் கொல்லப்படுவீர்கள், பரவாயில்ல, எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு சகித்துக் கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு கடைசியில் அனுசாரிகள் ஒருத்தர் இருக்கிறாரு, சரி உங்களை கூட்டிட்டு போயிடுறோம், கொல்லப்படுறோம், எங்களுடைய குடும்பம் எல்லாமே போயிடுது, ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ரசூலுல்லா கேக்குறாங்க, இதையெல்லாம் நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ், ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ரசூலுல்லான்னு கேக்குறாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளவுதான், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பாஞ்சி பாஞ்சி வந்து ரசூல்ல கையை கொடுங்க, நான் பயத்தை செய்யறேன், எல்லாம் எங்களுக்கு சொல்ல கிடைத்த போதும், ஆட்சி அதிகாரம் பணம் பலம் ஒண்ணு சொர்க்கம் கிடைச்சா போதும் கையை கொடுங்க. அப்படிப்பட்ட வரலாற்று திருப்பு முனை, வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல திருப்தி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் போங்க, நாங்க அதுக்கிடையில சைத்தான் பிரச்சனை பண்ணா அன்சாரிகள் ஓடுறாங்க, ரெண்டு பேரும் மாத்திக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க ரஹீக்ல படிக்கலாம். இப்ப குறைசிகளுக்கு அங்க கொஞ்சோனும் மனசுல சலசலப்பு வந்துருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறதுக்கு அன்சாரிகள் திட்டம் போட்டாங்க அப்படின்னு செய்தி கசிஞ்ச உடனே, இது நாள் வரைக்கும் பல வகையில தாமதிச்சோம், இனி நம்ம வந்து இவங்களை உற்ற கூடாது, அங்க போய் நிம்மதியா தங்கிட்டாருன்னா இஸ்லாம் பரவி போயிடும், மக்கால வச்சு அவரை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு செய்தா கொலை திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஹிஜ்ரா என்ற அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த எப்படி கொள்றதுக்கு வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தப்பிச்சு பாதுகாப்போட போனாங்க, சவுர் மலையில தங்கி இருந்தாங்க, அப்புறம் அந்த பயண தொடர்கள் எல்லாம் நீங்க பயான்கள்ல கேட்டிருக்கலாம். எப்படி அதாவது முக்கிய அந்த வரலாற்று நிகழ்வு எப்படி நடக்குது, சஃபர் மாதம் பிறை 27 ஹிஜ்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில இருந்து புறப்படுறாங்க. அது வீட்டில இருந்து தெருவாச வழியா புறப்பட்டா தெரிஞ்சு போயிடுமேனு சொல்லி கொல்லவாச வழியா புறப்படுகிறார்கள். ராத்திரில புறப்படுறாங்க, போய் மலையில தங்குறாங்க, 3 நாள் தங்குறாங்க சவுர் மலையில. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார்களும் மகனார்களும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கவனிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில பாதுகாப்போடு ரபியுல் அவல் மாசம் பிற 8 திங்கட்கிழமை என்று குபா வந்து சேர்றாங்க. இந்த குபாங்கிறது எங்க இருக்கு, மதினால இருந்து ஒரு 7 அல்லது 8 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஒரு சின்ன நகரம். மதினாக்குள்ளார போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன குடியிருப்பு பகுதி இப்ப ஒரு பெரிய நகரமாவே ஆயிருச்சு. இங்க ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செஞ்சு வர்றாங்க, மதினால தான் தங்க போறாங்க, எப்படியாவது அவர்களை நம்ம ஊர்லயும் தங்க வச்சுட்டு அனுப்பணும் அப்படின்னு அந்த குபா வாசிகளுடைய ஒரு பிரியம். அதுக்கு என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தங்கிட்டு போன தொழுகை நடத்திட்டு போகணும், மஸ்ஜித் இருந்தாதான் நபி தங்குவாங்க பாத்தீங்களா அல்ல. அதனால நபியை நேசித்து நபியை கண்ணியப்படுத்தி நபி தங்களுடைய வீட்டிலே தங்களுடைய குடியிருப்பிலே தாங்கள் கட்டிய பள்ளியிலே தங்க வேண்டும் என்று அந்த மூமின்கள் விரும்பியதால் அவர்களை குர்ஆன்ல அல்லாஹ் புகழ்ந்து சொல்லிட்டான். நபியை நேசிச்சா அல்லாஹ் உங்களை சும்மாவே விட மாட்டான், அதுக்குண்டான உயர்வு கண்ணியத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வான். குபா வாசிகள் நபியை நேசித்தாங்க, தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, மனமாற நேசித்தாங்க. அவங்க தங்குறதுக்காக தொழுகிறதுக்காக உடனே ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்ன அவ்வல மஸ்ஜிதின் உதுஅலி லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா அஹக்கு லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். நபியே அந்த ஊர்ல மக்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக தக்குவாவோடு ஒரு பள்ளியை கட்டி இருக்கிறார்கள், இறையச்சத்தோடு பள்ளி கட்டி இருக்கிறார்கள். போட்டிக்க வேண்டி கிடையாது, நீ 1 கோடியில கட்டினியா நான் 2 கோடியில கட்டுவேன், நீ 1 மினாரா வச்சியா நான் 3 மினாரா வைப்பேன், நீ 50 மீட்டர் தூக்குனியா நான் 51 மீட்டர் தூக்குவேன், நான் 52 தூக்குவேன். போட்டி எதுல, பள்ளிவாசல் கட்டுறதுல. எதுக்கு, தொழுவுல உங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கா, இல்ல பெருமை நீ பணக்காரனா நான் பணக்காரனான்னு பாக்குறது, உன் தெரு பெருசா என் தெரு பெருசான்னு பாக்குறது. ஒரு ஊர்ல இங்கதான் நம்முடைய புண்ணியமான இந்த ஜில்லாவில் தான் 27 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மினாரா மட்டும் கட்டிருக்கிறாங்க, மொத்தமா 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பள்ளிய மரமத்து மட்டும் பண்ணிருக்கிறாங்க. மிச்ச மீதி காசியெல்லாம் காசெல்லாம் தூக்கிட்டு மலேசியாவுக்கு வந்துட்டாங்க. அடுத்த மாசம் தபால் வருது, பள்ளிவாசல இமாமுக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல அனுப்புங்கன்னு சொல்லி நான் இருக்கிற ஸ்பாட்ல, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசு இல்ல அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு தபால் வருது, கமிட்டி மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும் போது படிக்கப்படுது பாத்தீங்களா. பெருமை எதுவாக இருந்தாலும் இஹ்லாஸோடு செய்யுங்கள், மன தூய்மையோடு செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக செய்யுங்கள், முஸ்லிம்களின் நன்மையை கருதி செய்யுங்கள். போட்டி போடாதீங்க, போட்டி போட்டே சமுதாயம் அழிஞ்சு போச்சு. எதுல, துன்யால போட்டி போட்டு பெருமை புகழிலே போட்டி போட்டு, உனக்கு ஒரு ஆர்ச்சா எனக்கு ஒரு ஆர்ச்சி, உனக்கு ஒரு ஆர்ச்சா எனக்கு ஒரு ஆர்ச்சி, உனக்கு ஒரு பங்களாவா எனக்கு ஒரு பங்களா, யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே சிந்திக்க வேண்டாம், அல்லாஹ் கொடுத்த செல்வம் இதற்குத்தானா. அப்ப அந்த குபா வாசிகள் அவ்வளவு பிரியத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்துறாங்க, அல்லாஹ் அவர்களை அவனுடைய குர்ஆனிலே ஓதப்பட்டு கண்ணியப்படுத்தி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா தங்குறாங்க. அதுக்கப்புறமா திங்கட்கிழமை வந்தவங்க எவ்வளவு அந்த குபா வாசிகளை நேசிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்களுடைய இலக்கு எது, எது இலக்கு, மதீனா இலக்கு. அதுக்காக வேண்டிதான் ஓடி வர்றாங்க. ஆனா அவர்கள் காட்டிய அந்த முஹப்பத், அந்த பாசம், அந்த நேசம் அவர்களை உடனே புறப்படவில்லை, தங்கிட்டாங்க. அதுதான் தேவை. திங்கக்கிழமை வந்தாங்க, திங்கக்கிழமை தங்கினாங்க, செவ்வாய் தங்கினாங்க, புதன் தங்கினாங்க, வியாழன் தங்கினாங்க, வெள்ளிக்கிழமை காலையில தான் புறப்படுறாங்க. குபால இருந்து வெள்ளிக்கிழமை காலை புறப்பட்டு செல்கிறார்கள். அங்க பனு சஅத் குடும்பத்தார்கள் வசிக்கிற அந்த பள்ளத்தாக்கை கடக்கும் போது சரியாக மதிய நேரம் ஆகிறது. உடனே இருக்கின்ற ஏறக்குறைய ஒரு 40-60 தோழர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். வாங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுகை அதே அந்த பள்ளத்தாக்கிலே பாலைவனத்திலே நடத்துகிறார்கள். அந்த இடத்துல இன்னைக்கு மஸ்ஜிதுல் ஜும்மா என்று ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலாக ஜும்மா நடத்திய பள்ளிவாசல். மதீனாவுக்கு போறவங்க அந்த பள்ளியை பார்க்கலாம். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு செல்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அன்சாரிகள் எப்படி வரவேற்றார்கள்? இதுல என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே மதீனா வாசிகள் எல்லாம் வேலை செய்யறதெல்லாம் விட்டாங்க. என்ன வேலை செய்யறது? விவசாயத்துக்கு போறதெல்லாம் விட்டுவிட்டு என்ன வேலை அப்படின்னு சொன்னா காலையில வந்துட வேண்டியது. எங்க அந்த ஹர்ராவுக்கு மதீனாவுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட வேண்டியது. ரசூல்லா வருவாங்கன்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியது. வெயில் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெயில் தாங்காம திரும்ப போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு கடைசி வரைக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லவா. அப்பதான் யகூதி எதுக்கோ ஒரு வேலைக்காக தன்னுடைய கோட்டையின் மேல ஏறினவர் பார்த்துட்டு சத்தம் போட்டாரு, எப்பா மதீனாவாசிகளே யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு போய் போய் உட்கார்ந்து இருந்தீங்களே அந்த அவர் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மதீனாவாசிகள் எல்லாம் ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தும் விதமாக, அவர்களை வரவேற்கும் விதமாக அந்த கவிபாடி அரபுகளுடைய அந்த அடிப்படையிலே சிறுவர்களை நிறுத்தி அவர்கள் இந்த அழகான கவிதையை பாடி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று மதீனாவிற்குள்ளே அழைத்து செல்கிறார்கள். அந்த கவியை அவர்கள் சொல்வதை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவது போன்று, எங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பிரகாசமான நாள் இருந்ததென்றால், அதாவது நம்ம இன்னைக்கு வாயால நாவால சொல்லிடுறோம் இதெல்லாம், இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தார்கள். எங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பிரகாசமான நாள் இருந்ததென்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைந்த நாள். எங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு கருமையான இருள் சூழ்ந்த நாள் ஒன்று இருந்ததென்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு இறந்த நாள். அப்ப வரவேற்கிறார்கள், தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ, சந்திரன் எங்களுக்கு தோன்றிவிட்டது. உதிக்கிற சந்திரன், வானத்துல பாக்கிற சந்திரன் கிழக்கரையில தெருமுனையில நிக்குதுன்னா என்ன ஆகும்? சந்தோஷம். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா, ரசூலுல்லாஹுடைய அந்த இலங்குகின்ற பிரகாசிக்கின்ற முகத்தை சந்திரனாக சொன்னார்கள். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா, வஜப ஷுக்ர அலைனா மா தஆ லில்லாஹி தாஇ, இதற்காக நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டுமே. இதுதான் தௌஹீத். ரசூலை எங்களுக்கு கொடுத்தவன் யார்? யாருக்கு சுக்ர செய்தார்கள்? ரசூலை எங்களுக்கு கொடுத்தவன் யார்? அவர் பிறந்த பூமியிலிருந்து அவரை எங்கள் பக்கம் அனுப்ப வரும்படி கட்டளையிட்டவன் யார்? அல்லாஹ் கட்டளையிட்டான். வஜப ஷுக்ர அலைனா மா தஆ லில்லாஹி தாஇ, தொழுபவர் தொழும் காலமெல்லாம், பிரார்த்திப்பவர் இறை நினைப்பு செய்பவர் செய்யும் காலமெல்லாம் நாங்கள் எங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். ரசூல் அப்படி நேசிச்சதுனால நமக்கு என்ன கட்டளை ஆயிடுச்சு தெரியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்சாரிகள் நிறைய சம்பவங்கள் இருக்கு, ஒரு சம்பவம் அல்ல, நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கு. அன்சாரிகள் ரசூல் அப்படி நேசிச்சதுனால அல்லாஹ் என்ன செய்து விட்டான் என்றால், குர்ஆனையும் சரி அவனுடைய நபியினுடைய நாவிலும் சரி, அன்சாரிகளை நேசிப்பவன் முஃமின், அன்சாரிகளை வெறுப்பவன் காஃபிர் என்றான். புரியுதா? அன்சாரிகளை நேசிப்பவன் முஃமின், அன்சாரிகளை வெறுப்பவன் முனாஃபிக். அவன் ஈமான்ல கோளாறு இருக்கு. அந்த அளவு சுத்தமாக பரிசுத்தமாக அன்சாரிகள் அல்லாஹ்வை ரசூலை நேசித்தார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, இங்கதான் முக்கியம். ஐயுஹல் மபுஊத் ஃபீனா ஜித்த பில் அம்ரில் முதாஇ. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க புகழ்றதுக்கு ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாயால் அவர்களை உயர்த்துவதற்கு போற்றுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, செயல் எங்க? புரியுதா? செயல் செயல் புரூஃப், அமல் எங்க? ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா மௌலூது ஓதலன்னு சொன்னா ரசூல்லாவுடைய முஹப்பத்தே இல்லைன்னு சண்டை போடுவாங்க. ஆனா தாடியை கிளீனா ஷேவ் பண்ணிட்டு உட்காந்துருப்பான், ரசூல்லா மேல முஹப்பத்துன்னு சொல்லி மீலாது விழா செய்வாங்க, மதரசா நடத்துவாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க. அதுக்காக வேண்டிய 12 மைக்க போட்டு ஆலிம்சாக்களை வாடகைக்கு கூப்பிட்டு எல்லாம் நடத்தி முடிச்சிருவாங்க. ஆனா நடத்துல ஒருத்தனுக்கு தாடி இருக்காது. கேட்டா ரசூல்லா மேல முஹப்பத் சொல்லா அலிசல்லம், இதா முஹப்பத்து. முகத்தை மஜூசி மாதிரி வைத்துக்கொண்டு, முகத்தை மஜூசி மாதிரி கிறிஸ்டின் மாதிரி வைத்துக்கொண்டு கேட்டா ரசூல் சொல்லா அலிசல்லம் மேல முஹப்பத். இது என்ன முஹப்பத் இது? இங்கதான் அன்சாரிகள் சொல்வதை பாருங்கள், ஐயுஹல் மப்ஊத் ஃபீனா, எங்களுக்கு அனுப்பப்பட்டவரே, ஜித்த பில் அம்ரில் முதாஇ, ஜித்த பில் அம்ரில் முதாஇ, நீங்கள் பின்பற்றப்படுகிற கீழ்படியப்படுகின்ற ஏற்று நடக்கப்படுகின்ற கட்டளையை எங்களிடத்திலே கொண்டு வந்து விட்டீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் முக்கியம் தீன்ல. இதான் வாயால பேசுறதெல்லாம் அதெல்லாம் அடுத்ததுதான். முதல்ல ரசூல் எங்கே கோட்டை கிழித்தார்களோ அங்கே நிற்கிறாயா? ரசூல் எதை சொன்னார்களோ அதை செய்கிறாய். அதற்காக என்ன தியாகம் நீ செய்கிறாய்? எதை இறக்கிறாய்? எதை கொடுக்கிறாய்? ஐயுஹல் மப்ஊத் ஃபீனா ஜித்த பில் அம்ரில் முதாஇ, எங்களுக்காக அனுப்பப்பட்டவரே, நீங்கள் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு கட்டளையை கொண்டு வந்து விட்டீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அற்புதங்களுக்கு மேல அற்புதங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரியா? இந்த ஒட்டகம் பாருங்க, அது ஒரு சாதாரண படைப்பு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறின உடனே அந்த ஒட்டகம் ரசூல்லாவை நேசிச்சதை பார்க்கணுமே. புரியுதா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் அந்த ஒட்டகம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போற வரைக்கும் கஸ்வா ஒட்டகம். எவ்வளவு முஹப்பத்து தெரியுமா அந்த ஒட்டகத்துக்கு ரசூல்லா மேல? தன் மேலே ஏறி இருப்பது சையீதுல் அரபி வல் அஜம், இமாமுல் முர்சலீன், சையீது சகலைன் என்பதை அந்த ஒட்டகத்திற்கும் அல்லாஹ் உணர்த்தி விட்டான். எல்லாம் புடுங்குறாங்க, பைய புடுங்குறாங்க, கடிவாளத்தை பிடிச்சி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விடுங்கப்பா, விடுங்க விடுங்க, இன்னஹா மஅமூரத்துன், அதற்கு வானத்திலிருந்து கட்டளை வந்து விட்டது. அல்லாஹு அக்பர், அது கட்டளை கொடுக்கப்பட்ட ஒன்று, அதை விடுங்க, அது விடுங்க, அது விடுங்கிறாங்க. செல்கிறது செல்கிறது. முதல்ல போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துச்சு, அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வந்து ஒரு இடத்துல உட்காருது. உட்கார்ந்த உடனே அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வீட்டு வாசல்ல உட்காந்து. வீட்டு வாசல் என்ன அபிஷல்லா அரசு கூட்டம் சேர்ந்து பிரச்சனை, எல்லாம் அவங்க உங்க வீட்டுல இருங்க, இது விடுங்க, இது யாரு வீடு முன்னாடி போய் நிக்கிறது அங்க பாப்போம். கடைசி அபு அய்யூப் அன்சாரி வீட்டுல போய் நின்னுச்சு பாருங்க, தூக்கிட்டு ஓடிட்டாரு, பைய தூக்கிட்டு ஓடிட்டாரு. எல்லா அன்சாரிகளும் வந்து இப்ப பிரச்சனை பண்றாங்க, யார சொல்லா எங்க வீட்டுல நிறைய இடம் இருக்குது, யார செய்ய? அபு அய்யூப் அன்சாரி வீடு என்ன வீடு? சும்மா ஏழை வீடு, குடிச வீடு, என்ன கீழே ஒண்ணு மேல அப்படி கம்புல ஏறி ஒரு பரணம், அவ்வளவுதாங்க. இங்க ஏழை பணக்காரன் என்பது மார்க்கத்திலே இல்லை. அல்லாஹுவை நேசிப்பவனா, மார்க்கத்தை நேசிப்பவனா, நபியை நேசிப்பவனா, அதான் முக்கியம். ஹுப்பு எந்த அளவு இருக்கு, ஹுப்பு முஹப்பத் எந்த அளவு இருக்கு? ஏழை பணக்காரங்களா ரெண்டா? பணக்காரர்கிட்ட முஹப்பத் இருக்கு, ஏழைகிட்ட முஹப்பத் இல்லைன்னா இந்த ஏழையால ஒண்ணும் கிடையாது. ஏழைகிட்ட முஹப்பத் இருக்கு, பணக்காரர்கிட்ட முஹப்பத் இல்லைன்னா அவரால் ஒண்ணும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் விடுங்கப்பா, என்னுடைய சாமானை அவர் எடுத்துக்கொண்டார், அங்கேதான் தங்க வேண்டும் என்று முடிவாயிரு. அது சம்பவம். அப்போ அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் முதல்ல எங்க போய் உட்கார்ந்துச்சோ அங்க அடுத்து வீட்டை கட்டுவோம், பள்ளிவாசல கட்டுவோம் சொல்லி அப்ப விசாரிக்கிறாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ரஹீக படிச்சீங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாம் இங்க சொல்வது என்ன, எப்படியெல்லாம் நம்முடைய நபியின் வாழ்க்கையிலே அற்புதங்களை அல்லாஹ் நடத்தி கொண்டே இருக்கிறார், நாம் நபியை நேசிப்பதற்குண்டான நபியை தெரிந்து கொள்வதற்குண்டான அந்த பகுதிகளை மட்டும்தான் இங்க சொல்லிக்கிட்டே போறோம். இப்ப ஒரு பெரிய சிக்கல் என்ன உருவாகுதுன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு 100 பேருக்கு மேல மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. இனி ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் வரப்போறாங்க. இப்ப பிரச்சனை என்ன, ஊர்வாசிகளுக்கும் வந்து குடியேறக்கூடிய மக்களுக்கும், இதே மற்ற ஊரா இருந்தா என்ன சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் வந்தேரிகள், இவங்க எல்லாம் யாரு வந்தேரிகள், ஜமாத்துல சேர்க்க மாட்டாங்க, மிம்பரா சேர்க்க மாட்டாங்க, உறுப்பினரா சேர்க்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் குடியேறினவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய அண்டை நாட்டில் குடியேறிய நம்முடைய முஸ்லிம்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு பெயர் வந்தேரிகள், உரிமைகள் மறுக்கப்பட்டு வாழ்கிறார்கள், அதெல்லாம் வேற விஷயம். அப்ப என்ன சொல்றாங்க அன்சாரிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, யார் யாருக்கு என்ன சொத்தோ நாங்க வந்து கணக்கு கொடுத்துறோம், அப்படியே ரெண்டா பங்கு வச்சு அவங்களுக்கு பாதி கொடுத்துருங்க, எங்களுக்கு பாதி கொடுத்துருங்க. புரியுதா சகோதரர்களே? இது வல்லவா இஸ்லாம், இவர்களால் அல்லவா இஸ்லாம் பரவும். ரெண்டா பங்கு வச்சிருங்க, பாதி அவங்களுக்கு கொடுத்துருங்க, பாதி எங்களுக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு நேர்மையா பேசுறாங்க பாத்தீங்களா. அதுலயும் இந்த கைஸ் இப்னு சாத்னு ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப கூட்டிட்டு போய் அவர் செஞ்ச தியாகத்தை பாருங்க. அபு அப்துல் ரஹ்மானே, எனக்கு அல்லாஹ் ரெண்டு மனைவிகளை கொடுத்துருக்கிறான், நீ பாரு ரெண்டு பேர்ல யாரு உனக்கு பிடிக்குமோ அவங்கள நான் தலா கூட்டுறேன், அதுக்கப்புறமா இதான் முடிச்சோட நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க சொல்ல, அது அந்த ரெண்டு மனைவிகளும் மனப்பூர்வமா அங்கீகரிக்க படிப்பட்ட ஒரு ஈமானிய புரட்சி அங்கே நடந்திருக்கும். அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, ஐஸ் அல்லாஹ் உனக்கு பறக்க செய்யட்டும், எனக்கு கடத்தரவு காட்டுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அங்க பாருங்கள், தலஹியா ஹுப்பு அன்பு நேசம் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது மார்க்கத்தின் மீது இதெல்லாம் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் அதுக்கு பின்னாடி அப்படியே மரத்தை நட்டு பசுமையா வந்துருச்சுன்னா பழங்கள் கனிகள் வருவதை போல இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். பிளாஸ்டிக் மரத்துல காய் காய்க்குமா? பிளாஸ்டிக் மரத்துல ஆர்டிபிஷியல் இங்க வச்சிருக்கிறாங்கல்ல ஊடுகள் எல்லாம், அதுல காய் காய்க்குமா? அதுல உள்ள பூ மணக்குமா? அப்ப நினைச்சு பாருங்க, இப்ப நம்மள நினைச்சு பாருங்க, எல்லாரும் நம்முடைய ஸ்டேட்டஸ் நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் உண்மையான காய் கனி கொடுக்கக்கூடிய மரங்களா அல்லது ஆர்டிபிஷியலா பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கிற மரமா? ஏன் நம்முடைய ஈமான் நமக்கு அப்படி தூண்டுவதில்லை? ஏன் நம்முடைய இஸ்லாம் நமக்கு அப்படி தூண்டுவதில்லை? அவர்களை தூண்டியது போன்று இப்ப ஏதோ கொஞ்சம் ஹோல் இருக்காத அடைக்கணும், ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நோய் இருக்காத சரி பண்ணணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உடைங்க, வரக்கூடிய நன்மையை தோட்டம் உங்களுக்கு தான், நீங்க வேலை கொடுத்தா போதும். எப்படி முஹாஜிர்களுக்கு வேலை கொடுத்தால் போதும், வேலை செய்வாங்க, அதுக்கு நீங்க அவங்கள லாபத்துல வரக்கூடிய கனிகள் கூட்டாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இவர் இவருக்கு சகோதரர், இவர் இவருக்கு சகோதரர் என்று சகோதரத்துவ ஒப்பந்தங்களை செய்தார்கள். அன்சாரிகளோடு இந்த ஒப்பந்தம் நடந்தவுடனே, சகோதரத்துவ ஒப்பந்தம் நடந்தவுடனே, சொந்த பிளட் பிரதர், இரத்த சகோதரனை தன்னுடைய சுக நலன்களிலே பங்கு வைத்துக் கொண்டதை விட முதல்ல அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு தான் உரிமை கொடுத்தார்கள். முஹாஜிர் ஒருத்தர் பசியா இருக்க அன்சாரி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு படுத்தாருங்கிற வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த சகோதரத்துவ ஒப்பந்தம் அங்கே பரிபூரணமானது. அடுத்து யூதர்களோடு சமாதான ஒப்பந்தம், நீங்க முஸ்லீமாகலையா சரி பரவாயில்ல, நீங்க உங்க வீடுகள்ல இருங்க, உங்களுடைய தெருக்கள்ல இருங்க, வியாபாரம் செய்யுங்க, நமக்கும் உங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும், ஆனா நாங்க உங்களை பிரச்சனை பண்ண மாட்டோம், நீங்க எங்களை பிரச்சனை பண்ண மாட்டோம், சமாதானம், உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு, எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு, யாரும் யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது. இப்படிப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை மதினாவிலே வசித்த பனு நதீர், பனு குறைதா, பனு கைனுகா எல்லா யூதர்களோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டார்கள். ஆனால் அடுத்த விஷயம் வேற, இந்த ஒப்பந்தங்களில் எதையுமே இந்த யூதர்கள் முறையாக நிறைவேற்றவில்லை. ரசுல்லாவை ஏசுறது, திட்டுவது, முஸ்லிம்களின் பெண்களை அவமானப்படுத்துவது, அவர்கள் தனிமையிலே கிடைத்தால் அவர்களை கேவலப்படுத்துவது, இந்த செயல்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா யூதர்களையும் அங்கிருந்து கிளப்பினார்கள். கடைசியாக பனு குறைலா யூதர்கள் 1400 நெருக்கமா அந்த போர் செய்யும் வீரர்களை கொன்றுவிட்டு அவர்களையும் வயோதிகர்களையும் பெண்களையும் நாடு கடத்திட்டாங்க. மஸ்ஜித் நபவியில அடுத்த செட்டம் கல்வி வகுப்புகள், மார்க்கத்தை போதிப்பதற்குண்டான கல்வி வகுப்புகள் அங்கே நிறுவப்படுகின்றன. இப்ப யாருக்கு மார்க்கம் தெரிஞ்சிச்சோ அந்த சஹாபிய ஃபுல் டைம் அங்க உட்கார்ந்துருவார். யாரெல்லாம் வருகிறார்களோ ரசூலிடத்திலிருந்து பெற்ற அந்த உபதேசங்களை, அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய வகைகளை அவர்களுக்கு ஓதி காட்டுவது, மனப்பாடம் செய்வது, அவர்களுக்கு கற்பிப்பதுதான் அந்த ஆசிரியர்களுடைய முஅல்லிம்களுடைய வேலையாக இருந்தது. இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவின் அமீர், மதீனாவின் தலைவர், முஸ்லிம்களின் தலைவர் என்ற அடிப்படையிலே முஸ்லிம்களுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்வது அவர்கள் மீது கடமையாக இருந்தது. ஏன்னா ஒரு அரசாங்கமா அமைஞ்சிருச்சு, ஒரு சொசைட்டி, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கம்யூனிட்டியாக அமைஞ்சு விட்டது. ஏன்னா மக்கால உள்ள காபிர்கள் சும்மா நிச்சயமா இருக்க மாட்டாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அப்ப உடனே சுற்று வட்டாரங்களில் உள்ள கிராமங்கள், பாதைகள் எல்லாம் தங்களுடைய சஹாபாக்களை ஒற்றர்களாக அங்கே தங்க வைத்து விட்டார்கள். இவங்களுக்கு வேலை என்ன, யார் யாரு என்னென்ன விஷமத்தனத்துக்கு அடித்தளம் போடுறாங்க, என்னென்ன சதி ஆலோசனை செய்கிறார்கள், யாருடைய நடமாட்டம் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து மதீனாவின் முஸ்லிம்களின் தலைமை பீடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை அனுப்புவது. இதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிப்பாளர்களை நியமித்தார்கள். அதே போல குறைஷிகளுடைய வியாபார கூட்டங்களை எல்லாம் அவர்கள் கண்காணித்தார்கள். ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொன்னா, இந்த குறைஷிகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அதிகமான செல்வங்களை கொண்டு அதிகமான ஆயுதங்களை தயார் செய்து இப்போது முஸ்லிம்களை ஒடுக்குவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று தங்களுடைய வியாபார பயணங்களை அதிகப்படுத்த ஆரம்பித்தார்கள், செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்று. அப்ப யாரு இந்தந்த நோக்கத்தில் போறாங்க என்பதை அறிந்து அந்த வியாபார கூட்டங்களை தடுத்துவிட்டால் அவர்களுடைய பொருளாதார சரிவு ஏற்படும், நம்மை எதிர்ப்பதற்கு தாக்குவதற்கு அவர்கள் தயாராக மாட்டார்கள் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திட்டங்களை வகுத்தார்களே தவிர மற்றவர்களுடைய செல்வத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். வரலாற்றில் சில யூத கிறிஸ்துவ ஆசிரியர்கள் எழுதும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்ளையடிக்க வைத்தார்கள் என்று எழுதி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதைகளை மறித்தார்கள் என்று எழுதி விடுவார்கள். இல்லை சகோதரர்களே, தங்களை எதிர்த்த காபிர்களின் பொருளாதாரத்தை அவர்கள் நம்மை மீண்டும் எதிர்ப்பதற்காக சேர்க்கிறார்கள் என்பதற்காக அதை ஒடுக்கினார்களே தவிர பொருளாதாரத்தை செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக அல்ல. இதே நிலைமையில அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுநாள் வரை அடி வாங்கி கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், உங்களை அடிப்பவர்களை எதிர்த்து நீங்கள் அடிக்கலாம், உங்களை எதிர்ப்பவர்களோடு நீங்கள் போர் புரியலாம் என்று. இந்த கட்டளையோடுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரி 2 தோங்குகிறது. ஹிஜ்ரி 2 தொடங்குகிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்களில் கலந்து கொண்டார்களோ அந்த போர்களுக்கு மார்க்கத்திலே கஸ்வா என்று சொல்லப்படும். எதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை மட்டும் அனுப்பினார்களோ அந்த போருக்கு சரியா என்று சொல்லப்படும். அப்ப ஏறக்குறைய 64 சரியாக்களை, சிறிய குழுக்களை போருக்காக, யுத்தத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். ஏறக்குறைய 18-24 போர்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களும் கலந்திருக்கிறார்கள். அதுல போர் நடந்தது குறைவான நிகழ்வுகள் தான். ஒரு 9 வரைக்கும் உள்ள யுத்தங்கள்ல போர் கடுமையா நடந்துச்சு. மற்றதெல்லாம் எதிரிகளை சந்திப்பதற்கு போவாங்க, ஆனா எதிரிகள் அதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போயிருப்பாங்க, அல்லது வந்து நின்றுப்பாங்க, போர் நடக்காம திரும்பி போயிருப்பாங்க, அல்லது விரட்டி போறது, இந்த மாதிரி தானே தவிர நேருக்கு நேராக சந்தித்து முஸ்லிம்களுக்கோ காபிர்களுக்கோ உயிர் சேதம் ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 9 பெரிய போர்கள். அதுல முக்கியமான போர் தான் 2 நடந்த பெரிய பத்ர் என்ற யுத்தம். முதல்ல அபுவா, 2 புவாப், 3 ஹுஷைரா, 4 சஃப்வான், ஐந்தாவது பெரிய பதர், ஆறாவது பனு சுலைம், ஏழாவது பனு கைனுகா, எட்டாவது சவீர். இந்த இரண்டாம் ஆண்டு நடந்த இந்த எட்டு போர்களிலே பெரிய பதர் என்ற ஐந்தாவது போரிலும், ஏழாவது நடந்த பனு கைனுகா இரண்டிலும் யுத்தம் நடக்கிறது. மற்ற போர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்காக போறாங்க, ஆனா தப்பிச்சு போயிடுறாங்க, தப்பித்து சென்று விடுகிறார்கள். அப்படித்தான் நடக்கிறது. இப்ப நம்ம இந்த நபித்துவத்தினுடைய ஆண்டுகளை சுருக்கமா பார்க்க போறோம். அதுல எந்தெந்த ஆண்டுல எப்படிப்பட்ட போர்கள் நடந்துச்சு, ஏன்னா வாழ்க்கையில போர் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எத்தனை ஏற்பாடுகளுக்கு பிறகு, எத்தனை சோதனைகளுக்கு பிறகு, எத்தனை சிரமங்களுக்கு பிறகு அந்த போர் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஆயுத தொழிற்சாலைகள் வைத்திருக்கவில்லை, வைத்திருந்தார்களா? குறைஷிகள் அரபுகளிடத்திலே அன்றாட சுய பாதுகாப்புக்காக என்னென்ன ஆயுதங்கள் இருக்குமோ அந்த ஆயுதங்கள் தான் இருந்தது. எதிரிகளிடத்திலே அவர்கள் வெற்றி கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை சேகரித்தார்களே தவிர, ஆயுதத்திற்காக தனியாக ஒரு அவர்கள் ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் என்றில்லை. காரணம் என்ன? நமக்கு தேவை உயிர்களை கொல்ல வேண்டும் என்பதல்ல, தாக்கி யுத்தங்களை நிகழ்த்த வேண்டும் என்பதல்ல. நமக்கு தேவை என்ன? தேவை என்ன? மக்களுக்கு அழைப்பு சென்று, தாவா சென்று இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இஸ்லாம் பரவுவதற்கு தடை இல்லாமல் விட்டுவிட வேண்டும். இஸ்லாம் பரவுவதற்கு தடை விதித்தால் தான் அடுத்த ஆபரேஷன். போர் என்பது அது ஒரு ஆபரேஷன் செக்ஷன். முடிந்தவரை ஆபரேஷன் நடக்காமலேயே மருந்து கொடுத்து, மாத்திரை கொடுத்து, பத்தியம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் செய்ய முயற்சி செய்வோம். ஆபரேஷன் செய்யாம எதுவும் முடியாது என்ற கட்டம் வரும்பொழுது ஆபரேஷனுக்கு போவதை போன்றுதான், போர் இல்லாமல் ஆயுதம் ஏந்தாமல் இவர்கள் பணிய மாட்டார்கள் என்ற நிலைமை வரும்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை உயர்த்தினார்கள். அதுவரை எவ்வளவு முடியுமோ உயிரை பாதுகாக்க முயற்சித்தார்கள். இதுக்கு பெரிய உதாரணம் ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் பின்னாடி வர இருக்கிறது. அடுத்து மூன்றாவது ஆண்டிலே இடத்தில் நடக்கக்கூடிய அந்த போர் மட்டும் யுத்தமாக இருந்தது, மற்றதுல எதுலையுமே போர் நடக்கல. உங்களுக்கு தெரியும் பத்ர் யுத்தத்தினுடைய அந்த வரலாறு, அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவி. அப்ப பத்ரில 70 கைதிகள் கைப்பற்றப்படுகிறார்கள், சிறை பிடிக்கப்படுகிறார்கள். அப்புறம் இவர்களை என்ன செய்வது? பிணைத்தொகை வாங்கிக் கொண்டு இவர்களை விட்டு விடுவதா, அல்லது இவர்களை கொள்வதா என்று ஆலோசனை செய்யும் போது அன்சாரிகளிலே பல சஹாபாக்கள் பல ஆலோசனை சொன்னார்கள். முஹாஜிர்களிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன ஆலோசனை உங்களுக்கு தெரியும். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ரவேலர்களிலே காலைக்கன்றை வணங்கியவர்களை மூமினாக இருந்த அவர்களுடைய உறவினர்களிடத்திலே கொடுத்து அல்லாஹ் வெட்டுங்கள் என்று சொன்னான் அல்லவா, அந்த மாதிரி இந்த குறைசிகள் காஃபிராக உள்ளவர்களை அவர்களுடைய அதே குடும்பத்தை சேர்ந்த மூமினாக உள்ளவரிடத்திலே கொடுத்து விடுங்கள், அவருடைய கையால இவரை வெட்டட்டும், கொல்லட்டும். ஏனென்றால் அல்லாஹ் எங்களை அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் எங்களை அறிந்து கொள்ளட்டும், உறவினராக இருந்தாலும் அல்லாஹுவின் விஷயத்திலே நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம் என்பதை அல்லாஹ் நேரடியாக எங்களை அறிந்து கொள்ளட்டும். நாங்க உங்களை நேசிச்சது அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, ஆகிரத்துக்காக என்பதை நேசிக்கட்டும். எனவே இவரை அவருடைய குடும்பத்தை இன்னால்ட்ட விடுங்க அப்படின்னு சொன்ன உமரு சும்மா இருந்தாங்களா? என்னுடைய தாய் மாமன் இந்த போர்ல வந்திருக்கிறாரு, அவரை என் கையில கொடுங்க, முதல்ல நான் வெற்றேன். அரபுகள்கிட்ட தாய் மாமனுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. நம்ம நாட்டிலையும் பொதுவான மக்களும் கொடுக்கறாங்க, ஆனா அவங்கள்ட்ட ரொம்ப கொடுப்பாங்க. அம்மாவுடைய சகோதரர் அல்லவா, கொடுங்க நான் வெற்றேன். அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கல்புல அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத்தை தவிர யார் முஹப்பத்தும் கிடையாது. இந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதற்கு பிறகு வசனம் இறக்குகிறான், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுஆதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு ولو كانوا آباءهم وأبناءهم وعشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان இவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை எழுதி விட்டான், பதித்து விட்டான். இவர்களுக்கு அல்லாஹுவை எதிர்க்கின்ற ரசூலை எதிர்க்கின்ற மக்கள் தந்தையாக இருந்தாலும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகி விடுவார்கள். இவர்கள் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த வசனம் இறங்குச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவங்க, ரொம்ப கருணை உள்ளவர்கள், ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தான் முடிவு சுயமா எடுக்கக்கூடாது. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் மந்திரி, ரெண்டு மந்திரிகள், அதுல முதல் மந்திரி யாரு? அபூபக்கர். இரண்டாவது மந்திரி யாரு? இரண்டாவது மந்திரி இப்படி சொல்லிட்டாரு, முதல் மந்திரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் ரசூலல்லாஹ், நம்ம உறவினர்கள் தானே, என்ன செய்யறது? பின்னாடி முஸ்லீம் ஆனாலும் ஆவாங்க, பிணைய தொகையை வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த மாதிரியான ஆலோசனையை சொன்னார்கள். பலருடைய ஆலோசனையும் அப்படி இருந்தது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிணைய தொகையை வாங்கினாங்க. பிணை தொகை இல்லாதவர்களுக்கு சொன்னாங்க, எங்களுடைய அன்சாரி பிள்ளைகளுக்கு அரபி எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விடுங்கள், நீங்க போலான்ட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? அடுத்த நாள் போனா மஸ்ஜிதுல ரசூல்லா அழுகிறாங்க, பக்கத்துல உட்காந்து அபூபக்கரும் அழுகிறாங்க. தலை ரெண்டு பேருடைய தலையும் குனிஞ்சிருக்கு. உமர் பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு, ரசூல்லா அபூபக்கர் ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அழுக வந்தா நானும் அழுகிறேன், அழுக வரலன்னா நீங்க அழுகிறதுனால நானும் அழுகிறேன். எப்படி சொல்றாங்க? நீங்க காரணம் சொல்லுங்க, அழுக வந்தா நானும் அழுகிறேன், அழுக வரலன்னா நீங்க அழுகிறீங்கல்ல அதனால நானும் அழுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே இதோ இந்த மரம் அருகில் வரை அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கியது, அது முழுசா இறங்கிருச்சுன்னா உங்களை தவிர எல்லாரும் மாட்டிருக்கும், உங்களை தவிர எல்லாரும் மாட்டிருக்கும். எப்படி உண்மையை சொன்னார்கள் பாத்தீங்களா? உமர் கோன் அழுவ ஆரம்பிச்சா, யார சொல்லலாம் என்ன நடந்தது? அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய விருப்பம் பிணை தொகை வாங்கக்கூடாது, இவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று இருந்தது. அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க ஆலோசனை சொன்னீங்க, ஆனா அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், அதனால அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்று கூறி அந்த சம்பவத்தை முடிக்கும் போது, அங்க என்ன நடந்துச்சு? அங்க 70 பேரை நீங்க விட்டீங்கல்ல காஃபிர்களை, அதனால உங்கள 70 பேர் எப்பயாவது கொல்லப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அவர்கள் தான் உஹது போர்ல கொல்லப்படுறாங்க. புரியுதா? உஹது போர்ல 70 மூமின்கள் கொல்லப்படுகிறார்களே, ஹம்சாவிலிருந்து முசாப் இப்னு உமைர் வரை அங்க விட்டதுதான். அப்ப எப்ப நம்ம வந்து அது ஒரு சோதனை அல்ல, அதில் படிப்பினை வைத்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். நேரம் இருந்தா பின்னாடி பார்ப்போம். அடுத்து 4வது ஏற்பட்ட நிகழ்வுகள், பனு நதீர் பத்ர். இந்த பனு நதீர் இதுவும் ஒரு போராக இருக்குது, ஆனா இந்த பத்ர் இருக்கா இல்லையா? இது என்னன்னு சொன்னா, குறைஷிகள் அந்த பத்ரில் தோத்ததுனால திரும்ப நாங்க அடுத்த வருஷம் வந்து உங்களை தாக்க வருவோம், இதே பத்ர் மைதானத்தில் சந்திப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்கன்னு சொன்ன அந்த தேதிக்கு முன்னாடியே போய் அங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க, தைரியமா துணிச்சலா. ஆனா குறைஷிகள் பாதி தூரத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுதே அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல பயத்தை போட்டுட்டு அப்படியே திரும்ப ஓடி போயிட்டாங்க. ஊருக்கு போர் நடக்கவில்லை. 5வது ஆண்டிலே தௌமத்துல் ஜந்தல், அது போன்று பனு முஸ்தலத், அஹ்சாப், பனு குறைதா, இதுல தௌமத்துல் ஜந்தல்ல போர் நடக்கல, மற்ற 3 அந்த போர்களிலும் யுத்தங்கள் நடக்கின்றன, சண்டை நடக்கின்றன. இப்ப ஒரு சின்ன ஒரு தெளிவு நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப இந்த யுத்தங்களுக்கெல்லாம் பேர் சொல்கிறார்கள் பாருங்கள், பனு நதீர், பனு குறைதா, தௌமத்துல் ஜந்தல். அதாவது எந்த இடத்துல யுத்தம் நடக்கிறதோ அந்த இடத்தை வைத்தே அந்த யுத்தத்திற்கு பெயர் வந்துவிடும். இப்ப உஹத் என்ற இடத்துல நடந்தது, அதனால் ஹஸ்வத் உஹத். பத்ர் என்ற இடத்துல நடந்தது, அதனால் ஹஸ்வத்துல் பத்ர். தௌமத்துல் ஜந்தல் என்ற இடத்துல போர் நடந்தது, அதனால் தௌமத்துல் ஜந்தல். பனு குறைதாவோடு போர் நடந்தது, எனவே கோத்திரத்தை வைத்து, அந்த யாரோடு போர் நடந்ததோ அந்த கோத்திரத்தை வைத்து பனு குறைதா. இந்த ரெண்டு இது போன்ற 2 காரணங்கள், ஒன்று இடத்தை வைத்து போருக்கு பெயர் சொல்வார்கள், இல்லை என்றால் யாரோடு நடந்ததோ அவரை வைத்து அவர்களை இணைத்து போருடைய அந்த பெயரை சொல்வார்கள். அப்படித்தான் பனு முஸ்தலப், இவர்களும் யகூதிகளுடைய ஒரு கூட்டம், பனு குறைதா இவர்களும் யூதர்களுடைய ஒரு கூட்டம். இதுல முக்கியமான போர் 5வது ஆண்டுல நடந்ததுல அஹ்சாப் யுத்தம். இதுக்கு பின்னாடிதான் குறைதாவுடைய பனு நதியுடைய யுத்தம் எல்லாம் நடக்குது. அஹ்சாபு போர் எதனால நடந்துச்சு, அதை பத்தி தனியா ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கிட்டான். குறைஷிகள் முடிவு பண்ணாங்க, முஹம்மத ஒட்டுமொத்தமா அழிச்சிடணும். அதுக்காக வேண்டி 12,000 வீரர்களை ஒன்று சேர்த்தாங்க. ஒவ்வொரு ஊரா போய் தஷ்கீல் செஞ்சு இன்னைக்கு செய்யறாங்களா இல்லையா, யுனைடெட் நேஷன் ஆர்மி, இது முஸ்லிம்களை அழிப்பதற்காக எல்லாரும் ஒன்று சேருங்கன்னு. இது காஃபிர்களுடைய பழக்கம். நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம ஒற்றுமையாக இருந்தால், நாம் ஈமானில இஸ்லாமில இருந்தால் அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் பலிக்காது. இங்க நம்மளே பிரிஞ்சிருக்கும் போது யாரு நம்மளை கேட்கறது? அப்ப குறைஷிகள் இப்படித்தான் ஒன்று சேர்த்தார். யுனைடெட் நேஷன் ஆர்மியை நிறுவினார்கள். அதான் அஹ்சாபித்தம். எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. கஸ்ஃபான்ல இருந்து, ஹவாசின்ல இருந்து, சர்கீஃப்ல இருந்து எல்லாரையும் 12,000 வீரர்களை கொண்டுட்டு வராங்க. இப்பதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு தெரிய வந்த உடனே என்ன செய்யறது அப்படின்னு ஆலோசனை செய்யும் போது சல்மான் ஃபார்சி சொல்றாங்க, யார சூழல்லாம் நாங்க இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா உடனே அங்க அகழ் தோண்டிடுவோம் தற்காப்புக்கு, அதை மீறி வந்தா அடுத்து பாத்துக்கலாம். அந்த யோசனையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏற்று அகழ் தோண்டி விடுகிறார்கள். எனவேதான் இந்த யுத்தத்துக்கு பேரு அகழ் யுத்தம் என்றும் சொல்வார்கள். ஹந்தக், அகழ் யுத்தம், அகழ் தோண்டப்பட்டு நடந்த யுத்தம் என்றும் சொல்வார்கள். அல்லது அஹ்சாப், யுனைடெட் நேஷன் ஆர்மி, எல்லா கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து ராணுவங்களாக உருவெடுத்து முஸ்லிம்களை அழிக்க வந்தார்கள். கஸ்வத்துல் அஹ்சாப், ராணுவங்களின் போர். எல்லா ராணுவங்களும் ஒரு பக்கம், முஸ்லிம்களுடைய ராணுவம் மட்டும் தனியா ஒரு பக்கம் என்பதால் அஹ்சாப் என்றும் அந்த போருக்கு சொல்லப்படும். அடுத்து ஹிஜ்ரி 6 ஆண்டு. இந்த 6 ஆண்டிலே பனு லஹியான் கோத்திரத்தார்களோடு ஒரு போர் நடக்கிறது. அதற்கு பிறகு ஹுதைபியாவிலே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் நடக்கிறது. இதனுடைய ரகசியம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பாக்குறாங்க, உம்ராவுக்கு போற மாதிரி கனவுல பாக்குறாங்க. அங்க போய் குர்பானி கொடுக்கிற மாதிரி, முடியை சரைச்சுக்கிற மாதிரி, மொட்டை அடிக்கிற மாதிரி கனவு பாக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உம்ரா செய்யற மாதிரி கனவுல பார்த்தேன், யார் யாரெல்லாம் உம்ராவுக்கு போகணுமோ வாங்கினாங்க, 1400 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க உம்ராவுக்கு போறதுக்கு. ரசூலுல்லாஹோட உம்ராவுக்கு போற பாக்கியம், சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு ஆர்வமா இருக்கும், அதுவும் காபத்துல்லால இருக்கும் பொழுதும் தொழுக முடியாம வந்து இத்தனை ஆண்டுகளும் காபத்துல்லாவுக்கு போக விடாம குறைஷிகள் தடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு அந்த மக்களுக்கு அந்த காபத்துல்லாவின் மீது ஆசையா இருந்திருக்கு, அதை போய் பார்க்கணும் தவாப்தின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு. அதனால எல்லாரும் ஆர்வமா, ஆனா பெரிய ஆயுதங்கள் எதுவும் எடுத்துக்கல. நோக்கம் என்ன? போர் செய்வதில்லையே போனாங்க. போனா அங்கிருந்து உத்தரவு வந்துருச்சு, குறைஷிகள் இருந்து உள்ளார விடமாட்டோம்னு சொல்லிட்டு. ஹுதைபியா என்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கும் போதே வந்துருச்சு, உள்ளார விடமாட்டோம் குறைஷிகள், நாங்களே உங்களை ஏத்துக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டைக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோக்கமோ என்ன? சண்டையை நாடி அவர்கள் வரவே இல்லை, உட்கார்ந்துட்டாங்க. என்ன செய்யறது? அப்ப நம்ம எவ்வளவு முடியுமோ அவர்கள் கேட்கக்கூடிய ஒப்பந்தங்களை எல்லாம் கொடுத்து நம்ம சமாதானமா போய் உம்ரா செய்ய முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. போன இடத்துல குறைஷிகள் உஸ்மானை தடுத்து வைத்துக் கொண்டார்கள். கொஞ்சம் பேசி முடிவு பண்ணி சொல்லுவோம் சொல்லிட்டு. ஆனா இங்க பாருங்க, நீங்கள் வேண்டுமானால் தவாஃபு செய்து சை செய்து முடி இறக்கி உங்களுடைய உம்ராவை முடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. உஸ்மான் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழையாத வரை, அவர்கள் செய்யாத வரை நான் செய்ய மாட்டேன். முதலிலே இத்தாஅத், பிறகு இபாதத். நல்லா எழுதி வச்சுங்க. இத்தாஅத் இல்லை என்றால் இபாதத் இல்லை. முதலிலே அமீருக்கு இத்தாஅத், முதலிலே ரசூலுக்கு இத்தாஅத், பிறகு இபாதத். வயின் துத்தியூ தத்ததூ, நபிக்கு நீங்கள் இத்தாஅத் செய்தால்தான் நீங்கள் ஹிதாயத் பெறுவீர்கள். வயின் துத்தியூ, நபி என்ன அனுப்புனது உங்கள்ட்ட பேசிட்டு வர சொல்லிதான் உம்ரா செய்ய அனுப்பல, வந்த நாங்க உம்ரா செய்ய இஹ்ராமோட தான் நான் இருக்கிறோம். ஆனா நபி உங்கள்ட்ட அனுப்புனது உங்கள்ட்ட பேசிட்டு வர்றதுக்கு தான். பேச்சுவார்த்தையை பேசுங்க, இல்லைன்னா விடுங்க, நான் போறேன், உம்ரா செய்ய மாட்டேன். எவ்வளவு கட்டுப்பாடு அல்லாஹ்வின் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, புடிச்சு வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வம்பர்களுக்கு பாடம் கொடுத்தே ஆக வேண்டும். வாங்க எல்லாரும் பயாத்து செய்யுங்கள். அலல் மவுத் சாவு வரை அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவோம். அல் பயாத்து அலல் மவுத் சாவுக்கு ஒப்பந்தம். கடைசி உயிர் ஒரு 1400 பேர், 1399 பேர் கொல்லப்பட்டு ஒரு ஆள் தான் போர் மைதானத்தில் இருந்தால் அவரும் போரிலிருந்து புறம்புதுகு காட்டக்கூடாது. அதுக்கு பேர் தான் பையத் அல் மௌத். எப்படி நடந்துச்சு தெரியுமா அந்த ஒப்பந்தம்? போட்டி போட்டுக்கொண்டு அதுல கூட பெண்கள் இருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு, நபியே உங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு முஹப்பத்தா, இந்த தீனுக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகமா, அல்லாஹ் உங்களோடு இந்த ஒப்பந்தம் செய்து கொண்ட எல்லா முஃமின்களையும் பொருந்தி கொண்டான். லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்ஷஜரா இன்னமா யுபாயிஊனல்லாஹ். அவர்கள் உங்களோடு பயத்து செய்யவில்லை, அல்லாவிடத்திலே பயத்து செய்தார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவர்களது கரத்திற்கு மேலே இருக்கிறது. உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கையை எடுத்தாங்க, இது உஸ்மானுக்காக நான் வைக்கின்ற கை என்று அவர்களே தங்களது கரத்தின் மீது வைத்துக் கொண்டார்கள். தெரியும் என்னுடைய தோழர் அங்கே சென்றிருக்கிறார், அவர் திரும்ப வந்தால் இந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொள்வார். எனவே அவருக்காக தான் கையை வச்சாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இதுக்கு பேரு தான் பைஅத்துர் ரிதுவான். ஆனா உஸ்மான் நல்லபடியா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்னுக்கு பின்னாடியா குறைச்சிகள் வர்றாங்க. அப்புறம் சுஹைல்னு ஒருத்தர் வராரு, பேச்சுவார்த்தைகள் அங்கே முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுனால இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து இது சம்பந்தப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை சொல்லிட்டு போறது பொருத்தமா இருக்கும். என்ன நடக்குது அடுத்து? முடிஞ்சிருச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை எழுதிட்டாங்க. என்ன ஒப்பந்தத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல, இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது. எப்படி இருக்கும் மனசுல? மக்கால போய் ஹாஜிகள் தங்கு ஜித்தால இறங்குறாங்களே, 6 மணி நேரம் ஏர்போர்ட்ல தங்குறதுக்குள்ளார அந்த காபாவுடைய தேட்டை வந்து எப்படி துடியா துடிப்பாங்க தெரியுமா? ஜித்தா ஏர்போர்ட்ல இன்னொரு 6 மணி நேரத்துல சீக்கிரமா கூட்டு போக மாட்டீங்களா? சீக்கிரமா கூட்டு போக மாட்டீங்களா? எங்க சீக்கிரமா கூட்டு போறது? இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கணும்னு சொன்னா எங்க சீக்கிரமா போறது? 30 லட்சம் 40 லட்சம் பேர் ஒரு ஊர்ல போய் இறங்கி அந்த ஏர்போர்ட்ல இருந்து மக்காவுக்கு போகணும்னு சொன்னா எத்தனை வாகன வசதிகள், எத்தனை இமிகிரேஷன், எத்தனை பிரச்சனை இருக்கு? அதுக்குள்ளாரியே அந்த ஆசை துடிக்காம சண்டை போடுற ஆஜிகள்லாம் இருக்காங்க. அப்ப ஹுதைபியா வரைக்கும் வந்துட்டு அதுவும் உம்ரா செய்யாம இஹ்ராம கட்டிட்டு திரும்ப போனோம்னா அதுவும் அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தரும் இஹ்ராம கழற்ற மாதிரி இல்ல, மொட்டையடிக்கிற மாதிரி இல்ல, குர்பானி கொடுக்கற மாதிரி இல்ல, எல்லாம் யாருக்குமே அப்படியே பாஞ்சிரலாம் இருக்கிறாங்க குறைஷிகள் மேல. ஏன்னா பயத்து செஞ்சாச்சு, இதுக்கு மௌத்துக்கு பயத்து செஞ்சாச்சு. ஆனா ரசூல்லாட்ட யாரு பேசுறது? அங்கிருந்து உமர் வர்றாங்க, மனம் திறந்தவர், வீரமானவர், மனம் திறந்தவர். அவர் எது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக செய்யறவர். யாரா வந்தாங்க, யார் ரசூலா நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. கேள்வி பயங்கரமான கேள்விதான். பின்னாடி உமர் சொல்றாங்க, இதை நினைச்சு நினைச்சு அழுது 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 தொழுது தொழுது தௌபா கேட்டு தௌபா கேட்டு தர்மம் கொடுத்து தர்மம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயந்துகிட்டே இருக்கேன்னு மௌத் வரைக்கும் சொன்னாங்க. கேட்ட கேள்வி பயங்கரம் தான். நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் கேட்கிறவர் யாரு, உமர் அல்லவா? அவர் வந்து சந்தேகத்துல கேட்கல, அவர் ஒரு ஈமானி ஆக்ரோஷத்துல கேட்கிறாரு. உமர், ஆமா நான் சத்தியத்துல தான் இருக்கிறேன். யார சொல்ல, நீங்கள் கொண்டு வந்த தீன் சத்தியமா இல்லையா? உமரை சத்தியத்துல, அதுவும் சத்தியம் தான். யார சொல்ல, நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? நம்ம சத்தியத்துல தான் இருக்கிறோம். அப்படி என்றால் எதற்கு அடுத்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் கொல்லப்பட்டால் சொர்க்கம், அவர்கள் கொல்லப்பட்டால் நரகம், இது உண்மையா இல்லையா? ஆமா இதுவும் உண்மைதான். அப்ப ஏன் நம்ம பணிஞ்சு போனோம் சாமோ இந்த தீனுக்காக அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆக்ரோஷமான பேச்சை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில பாருங்க, உமரே நான் அல்லாஹ்வுடைய தூதரு, அவனுக்கு நான் மாறு செய்ய முடியாது. அப்ப என்ன அந்த ப்ரூஃப்? ரசூல் எதை செய்யறாங்களோ அது முடிவாயிருச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக ஆக்கப்பட்டு விடுகிறது. அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வந்ததற்கு பின்னால் செய்கிறார். ரெண்டுத்துல ஒண்ணுதான், முடிவு முடிவாயிருச்சுன்னா முடிஞ்சு, அதுல குறை காண முடியாது. நான் இனி மாறு செய்ய மாட்டேன்ட்டான். ஒரு பொருட்கவே இல்லை, நேரா போறார் யார்கிட்ட? அபூபக்கர்கிட்ட. அபூபக்கரை சொல்லுங்கள், நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? நபி சத்தியத்தில் இருக்கிறாரா இல்லையா? நாம் கொல்லப்பட்டால் சொர்க்கவாசிகள், அவர்கள் கொல்லப்பட்டால் நரகவாசியா இல்லையா? அப்படி இருக்க ஏன் நாம் இந்த தீனில் பணிவை நாம் பணிஞ்சு போனோம் அப்படிங்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரொம்ப அழகா சொல்றாங்க, உமரே அவர் அல்லாஹ்வின் தூதர், அவரை பற்றி பிடித்துக்கொள், அவருக்கு மாறு செய்யாது. அவ்வளவுதான் பதில். விளக்கம் கொடுக்கறதெல்லாம் இங்க வேலை கிடையாது. இத்திவா மண்டையில உரைக்கிதோ உரைக்கலையோ பிடிச்சிக்க, இறுக்கி பிடிச்சிக்க மண்டையில. அவரை அப்படியே பிடித்துக்கொள், உனக்கு புரியுது புரியலா இந்த கேள்வி எல்லாம் கேட்காது அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. இந்த நிலையில பாக்குறாங்க, யாருமே மொட்டை அடிக்க தயார் இல்ல, ஆடை வெட்டுற தயாரே இல்ல, ஒட்டகத்தை வெட்டுறதுக்கு தயாரே, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாம் பாத்துட்டே இருக்காங்க. இப்படி கவலையோட உள்ளார போறாங்க கூடாரத்துக்கு. அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறா? உம்மு ஸலமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய பாசமான மனைவிமார்களே ஒருத்தர். இங்கேதான் மனைவியினுடைய பார்ட் தெரியும். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறாங்களா, அல்லது புண்பட்ட மனதிற்கு அந்த ஆறுதல் தருகிறார்களா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கவலையாக இருக்கிறீர்களே, அதன் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? கணவன் துன்பத்தோடு துயரத்தோடு வரும் பொழுது முகமலர்ச்சியோடு பாசமாக கேட்கிற அந்த கேள்வி அப்படியே 100 ஜீரோல கொண்டு வந்து நிற்கிறோம். 100 ஜீரோல கொண்டு வந்து நிற்கிறோம். இவர் ஜீரோல வருவாரு பெரும்பாலும் வீட்டுக்கு, வந்த உடனே 100 ஆயிடுவாரு. காரணம் வீட்டுல பேசுற பேச்சு. நல்ல மூடோட வந்த கெடுத்து விட்டுட்டிய குட்டிச்சவர ஆகிட்டிய அப்படின்னு அங்க பாருங்க. அடுத்து உம்மு ஸலமா சொல்றாங்க, உம்மு ஸலமா நான் சொல்கிறேன், என் தோழர்கள் அவர்கள் யாரும் செய்வதாக தெரியவில்லையே. அவ்வளவுதானே ரசூல்லா, விடுங்க நான் சொல்றேன் ஐடியா. சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்ல போகிறாய்? உங்களை முடிவெற்றார்ல, அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு நீங்க முதல்ல மொட்டை அடிச்சுக்குங்க. உங்களுடைய அறுப்பவரை அழைத்து வந்து உங்களுடைய ஒட்டகத்தை அறுக்க சொல்லுங்க, அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. இப்படி ஒரு ஐடியா இருக்கா மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி உடனே வெளியே வர்றாங்க. தன்னுடைய ஹாலுக்கு அழைக்கிறார்கள், தன்னுடைய உட்கார்ந்து மொட்டை அடிக்கிறாங்க. ரசூல்லா இங்க பாதி அடிக்கிறாரா இல்லையா? அங்க 1400 பேருக்கு மொட்டை அடிச்சாச்சு மிச்சம் இல்ல. எப்படி அடிச்சாங்கன்னு அதை கூட சஹாபாக்கள் எழுதுறாங்க. தலையை கிழிச்சிருவாரு போல இருக்கு அடிக்கிறவர் கோபத்துல. இனி வேற வழியே இல்ல, அடுத்து எல்லா ஒட்டகத்தையும் அறுத்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு அவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்முடைய அன்னை அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. உம்மு ஸலமா அழகிய ஒரு ஆலோசனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு. இதுல எவ்வளவு பாடங்கள் படிப்பினர் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து புறப்படுறதுக்கு முன்னாடி அங்க இன்னொரு கேள்வி கூட இருக்கு. உமர் வந்து கேட்கும்போது, கனவுல பார்த்தேன்னு சொன்னீங்களே இந்த உம்ராக்கு வருவான்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிட்டு போறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த வருஷம் உம்ரா செய்வோம்னு சொன்னா? உம்ரா செய்வோம் தானே சொன்ன, இந்த வருஷம் செய்வோம் சொல்லல இல்ல. வாங்க போவோம் நிம்மதியா இன்ஷா அல்லாஹ். இப்படின்னு உமர் ஒரே துடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல, அல்லாஹு தஆலா ஆயத்து இறக்கிட்டான். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹ் மா தக்தம மின் ஜம்பிக வமா தாஅஹர் அப்படின்னு ஜிப்ரீல் வசனத்தை ஓதினாரோ இல்லையோ, முடிக்கிறதுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் போய் பாருங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்கறாங்க. எவ்வளவு உமருக்கு ரசூலுல்லாஹிற்கு உமரின் மீது பாசத்தை பாருங்க. கூப்பிடுறாங்க கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, உமரே இதோ அல்லாஹ் இறக்கிய வசனத்தை கேட்பீராக, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹ் மா தக்தம மின் ஜம்பிக வமா தாஅஹர் அல்லாஹ் சொல்லிட்டா உமரே இது வெற்றி என்று. உமருக்கு யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டானா இது வெற்றி என்று? அல்ஹம்துலில்லாஹ், அப்ப நம்ம கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்போம் அப்படின்னு போறாங்க. கயிர் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதி அடைகிறார்கள். போர் செய்ய வேணானே ஒப்பந்தத்தினோட முக்கியமான அம்சம். உடனே என்ன செஞ்சாங்க, நமக்கு நோக்கமே என்ன? தாவாதான். இன்னைக்கு ஒரு கூட்டம் சண்டை செய்யணும்னே உட்காந்துருக்கு. தாவாலாம் அப்புறம், முதல்ல சண்டை வம்புக்கு வரியா, இழுத்து போட்டு அடிக்கலாமா, யார் அடிக்கலாம்னு பாக்கலாமா? தாவா முதல்ல, தாவாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதிர்ப்பவனே அடிப்பவனே அது ரெண்டாவது கட்டம், அடிக்கிறது எதிர்க்கிறது. முதல்ல சும்மா இருக்கிற கோடி பேருக்கு தாவா கொடுக்க முடியல. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூப்பிட்டாங்க எழுத்தாளர்கள் எல்லாரையும், அரபுகள்ல ஏதாவது சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள், அம்ரு இப்னு ஆஸ் வாங்க, அபூ துஹையா வாங்க, அவர் வாங்க, இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு டக்கு டக்குன்னு உடனே தபால் எழுதி எல்லா மன்னர்களுக்கும் அனுப்பினாங்க. அடுத்து சுத்தி விட்டான கூட்டத்தார்கள். இப்ப என்ன ஆச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது அஹ்சாப் யுத்தம் இருக்குது, அதுல மொத்தமா கலந்துகிட்ட மூமின்கள் யாரு? எத்தனை பேரு போருக்கு? மூமின்கள்ல 4000 பேர், அதாவது அதுக்கு சுத்தி உள்ள எல்லாருமே சேர்த்து. அதுக்கப்புறமா அடுத்து ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு போகும் பொழுது கூட இருந்தவங்க எத்தனை பேர்? 12000 பேர். சுபஹானல்லாஹ், எப்படி வேகமாக இஸ்லாம் பரவியது பார்த்தீங்களா? அந்த 2 வருஷத்துல அவ்வளவு அழைப்பு பணியின் அத்தனை துருப்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடுக்கி விட்டார்கள். சஹாபாக்கள் தனிநபர் மூலமாக, குழுக்கள் மூலமாக, கடிதங்கள் மூலமாக இஸ்லாம் பரவாச்சு. மன்னர்கள் வந்தாங்க, பொதுமக்கள் வந்தாங்க, கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அடுத்து 7வது ஆண்டு. இந்த 7வது ஆண்டுல குறைசிகள் அல்லாத தூரத்து அரபிகள், கிராம அரபிகள், இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு போனா அல்லது வியாபாரத்துக்கு வந்தா பாதையை மறிச்சு கொள்ளை அடிக்கிறதா வேலை. இவங்களெல்லாம் ஒடுக்கணும், பாதைகளை நிம்மதியாக்கணும், வழிப்போ போக்குவரத்து எப்போதும் சேஃப்டியா இருக்கணும். இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் போக்குவரத்து. போக்குவரத்திலே எந்த விதமான உயிர் சேதம், உயிர் பயம் இருக்கக்கூடாது, கொலை கொள்ளை பறிப்பு இருக்கக்கூடாது. உடனே அது சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு ஹாபா யுத்தம், ராத்து ரக்கு இருக்கா என்ற யுத்தம் நடக்குது. அடுத்து யூதர்களோட ஹைபர்ல யுத்தம் நடக்கின்றது, அதுவும் ஒரு பெரிய யுத்தம். அதுக்கப்புறமா 7வது ஆண்டு அடுத்த ஆண்டு உம்ராவுக்காக திரும்ப வருகிறார்கள். அப்ப வந்த உடனே அந்த ஆயத்து பூர்த்தி ஆயிடுச்சு, உமரே திருப்தியா உம்ரா செஞ்சீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா செஞ்சோம். அடுத்து 8வது ஆண்டு 6, 7 இந்த 2 வருஷத்துல குறைசியர் சும்மா இருந்தாங்க. யார் யாரு ரசூலோட சேர்ந்துக்கணுமோ சேர்ந்துக்குங்க, எங்களோட சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துக்குங்க அப்படின்னு இருந்தாங்க. இப்ப விஷமிகள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த குறைசிகள் சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மக்காவை சுற்றி 2 கூட்டத்தார்கள், 1 பக்ரு, இன்னொன்னு குதா. இப்ப இந்த ஒப்பந்தம் ஆகும்போது ரசூலோட சேர்ந்துக்கிறவங்க ரசூலோட சேர்ந்துக்குங்க, குறைஷிகளோட சேர்ந்து கொள்பவர்கள் குறைஷிகளோட சேர்ந்து கொள்ளுங்க என்று முடிவானப்ப பக்ரு குறைஷிகளோட சேர்ந்து கொண்டார்கள், குதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த குறைஷிகளும் பக்ருகளும் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த குதாவை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஒரு நாள் இரவுல குதா கோத்திரத்தார்கள் எல்லாம் ஒரு கிணற்றுக்கு அருகில உட்கார்ந்து நீர் பருகி விட்டு அவர்கள் எல்லாம் உரையாடி கொண்டிருக்கும் போது ராத்திரியோட ராத்திரியா பக்ரு கோட்டத்தார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தும் போது இந்த மாதிரி நடத்த போற தாக்குதல் நீங்களும் வாங்கடா பின்னாடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருக்கு? குறைஷிகளுக்கு. குறைஷிகளும் வந்துட்டாங்க, கூடியிருந்த கூட்டத்தார்களை தாக்குறாங்க. இவங்க ஓடுறாங்க 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 ஓடுறாங்க, கடைசியில ஹரம் எல்லைக்குள்ளார போயிட்டாங்க. போனாலும் இந்த சைத்தான்களை விடுவது போட்டு கிடையாது. இன்னைக்கு ஹரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெட்டுங்க கிடைச்ச இடத்துல. நிறைய குதா கோத்திரத்தார்கள் கொல்லப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். கடைசியா செய்தி இருக்கு நிக்குமா? யாருக்கு வந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி இந்த குறைஷிகளை முடிவு செய்து விடுவதுதான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் போட்டாங்க. யா அல்லாஹ், குறைஷிகளை நோக்கி நாங்கள் செல்லும் இந்த திட்டத்தை அவர்களுக்கு மறைத்து விடு, அவர்களின் ஒற்றர்கள் யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது, மறைச்சிட யா அல்லாஹ் செய்தி அப்படின்ட்டாங்க. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு ஒவ்வொன்றும். மக்கா பக்கம் போன எங்கேயோ வேற பக்கம் போற மாதிரி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. பயணம்னு சொல்லிவிட்டாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிவிட்டு செய்தி தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி வேற பக்கம் போற மாதிரி திட்டம் போட நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் போய்கிட்டே இருந்த உடனே ஹாத்திப் என்று ஒரு நபி தோழர், இவருக்கு தெரிஞ்சு போச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க. இவர் யாரு? சாதாரண சஹாபி அல்ல, பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபி. அங்கதான் முக்கியமான விஷயம். அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் குறைஷி கிடையாது, அவருடைய குடும்பத்தார்கள் அங்கதான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க மற்றவங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் ஹிஜ்ரா செஞ்சு வர முடியல. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை தாக்க போறாங்கிறது குறைஷிகளுக்கு தெரிஞ்சிட்டா அங்க இருக்கிற மூமின்கள் எல்லாம் கொண்டு போடுங்களா அப்படின்னு செஞ்சிருவாங்க சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செஞ்சா நம்ம குடும்பத்தார்களை விட்டுடுவாங்களேன்னு சொல்லிட்டு, இன்ன ரசூலல்லாஹ் யுரீதுக்கும், அல்லாஹ்வின் தூதர் உங்களை நாடுகிறார், உங்களை நாடி வருகிறார் அப்படின்னு ஒரு தோல்ல எழுதி ஒரு பொம்பளை கிட்ட கொடுத்து எப்படியாவது கொண்டு போய் குறைஷிகள்கிட்ட சேர்த்துரு அப்படின்ட்டாங்க. அவங்க அதை தூக்கி சடைகளை இடுக்கல வச்சு சொருவிக்கிட்டு வேகமா போறாப்ல. இங்க நடக்கிறதெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? அருஷுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்க்கு வஹி வந்து, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்துருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துகிற சம்பவங்கள், நிகழ்வுகள். நினைச்சு பாருங்க, இதை சிந்திச்சு பாருங்க. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலியை கூப்பிடுறாங்க, சுபைரை கூப்பிடுறாங்க, ரெண்டு பேரும் போங்க, இன்ன தோட்டத்தை நீங்கள் அடையும் போது பாருங்க, அங்கே பாருங்கள், ஒரு பெண் இலைப்பாறை கொண்டிருப்பாள், அவளை பிடிச்சு கேளுங்க, அவள்கிட்ட ஒரு தபாலுக்கு கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க. ரெண்டு பேரும் விரட்டுறாங்க, குதிரையை விரட்டுறாங்க விரட்டுறாங்க விரட்டுறாங்க. அவங்க கிளம்பி ரெண்டு நாளைக்கு பின்னாடி போய் ஆளை பிடிச்சிட்டாங்க. ஆளை பிடிச்சிட்டு, அம்மா கண்மணியே, உங்களோட ஒரு தபால் இருக்கு, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கிறாங்க. தபாலா லாதிரியா கிதாபி, என்ன தபாலுங்கிறீங்க, கடிதங்கிறீங்க, ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இங்க பேசாதீங்க, சொன்னது எங்க ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒண்ணு கொடுங்க, இல்லை என்றால் கடைசியில் நாங்களே எடுக்க வேண்டியது இருக்கும், நீங்களே மரியாதையா கொடுத்துட்டா சரி, இல்லை என்றால் களைய வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே இனி தப்பிக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துறாங்க. கொண்டு வந்து பிரிச்சு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாசிப் இப்னு அபி பல்தா குரைஷிகளுக்கு எழுதுவது ரசூலை நாடுகிறார். ஹாசிப் அப்படியே கூணி குறுகி போய் ரசூல்லா முன்னாடி நிக்கிறாங்க. ஹாசிப் என்னப்பா வேலை செஞ்ச அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கூணி குறுகி நிக்கிறார், சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் முர்த்ததாகவில்லை, நான் முனாஃபிக்காகவில்லை, நான் நிராகரிக்கவில்லை, உங்களுக்கெல்லாம் உறவுகள் இருக்கிறார்கள், எனக்கு உறவுகள் இல்லை, எனக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு உதவி செய்ய நாடினேனே தவிர, யார சொல்லல்லா, நான் முனாஃபிக்கா மாறில்ல, காபிரா மாறலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, உமர் வாழ உருவிட்டாங்க, உமரு வாழ உருவிட்டாங்க. யார சூழல்லா சொல்லிருங்க, கழுத்தை அப்படியே போட்டுறேன் அப்படின்னு நிக்கிறாங்க. பிடரிக்கு மேல வாழ வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ரசூலா இப்படி பார்த்தார்கள் உமரை, உமரே உனக்கு தெரியாது இவர் பத்ரிலே கலந்து கொண்டவர் என்று. அவ்வளவுதான், இந்த வார்த்தையை சொன்னாங்களோ இல்லையோ வாழ கீழே விழுந்துருச்சு. உனக்கு தெரியாது பத்ரில் உள்ளவர்களை அல்லாஹ் எட்டி பார்த்து இவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீங்க இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அல்லாஹ் சொன்னானே, உனக்கு ஞாபகம் இல்லாது அப்படின்னாங்க. இங்க ஹாத்திப் அழுதுகிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்ப உமர் அழுவ ஆரம்பிச்சுட்டாரு, யார சூழல்லா தப்பு பண்ணனே என மனுச்சு, ஒரு பத்ரு பத்ரியை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லிவிட்டேனே. ரெண்டு பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்துறாங்க. கடைசியில பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிருது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, குரைஷிகள் எதிர்க்க வர்றாங்க. கடைசியில எல்லாருமே எதிர்ப்பவர்கள் எல்லாம் கேவலப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வாகையோடு செல்கிறார்கள். அங்கே செல்லும் போதுதான் அவர்களுடைய அந்த காட்சி நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு பாடம். 13 ஆண்டுகள் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு துரத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நாடோடியாக ஆக்கப்பட்டு 8 ஆண்டுகள் தொடர் போர்களை சந்தித்ததற்கு பிறகு இப்போது அந்த ஊர்வாசிகள் யார் தங்களை வெளியேற்றினார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு போகும்போது கடைசியில நின்றுகிட்டு அழுகிறாங்க. அந்த இடம் பேர் புகாரியில கூட வருது. அந்த இடத்துல நின்றுட்டு அழுகிறாங்க. மக்கா கடைசியில சவுறு மலையிலிருந்து கிளம்பி கடைசியில 3-4 கழிச்சு போகும்போது, மக்கா அறிந்துகொள், உன்னுடைய ஊர் மக்கள் என்னை வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் உன்னை விட்டு நான் போயிருக்கவே மாட்டேன். மா சக்கன் தீக இறக்கி, உன்னை தவிர வேறு ஊரிலே நான் குடியேறி இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே போறாங்க. அந்த ஊருக்கு போறாங்க. இப்ப துரத்தப்பட்டவர் தேடப்பட்டவர் இன்று அரசராக மன்னராக போறாரு. எப்படி இருக்கும் காட்சி! ஆனா நபி என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்கள் தங்களுடைய நெற்றியை அப்படியே அந்த திமிலின் மீது வைத்து விட்டார்கள். குனிஞ்சிட்டாங்க, அப்படியே குனிஞ்சிட்டாங்க, மேல உட்கார்ந்து இருந்தவங்க அப்படியே குனிந்து விட்டார்கள். குனிந்து சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா صدق وعدا ونصر عبدا وهزم الاحزاب وحدا. يا الله புகழெல்லாம் உனக்கு, நீ அல்லவா உதவி செய்தாய் எனக்கு, நீ உனக்கு உன் வாக்கை எனக்கு காப்பாற்றி கொடுக்கு, உண்மைப்படுத்தி காட்டின, நான் ஒண்ணுமே செய்யல, இந்த ராணுவங்களை எல்லாம் நீ அல்லவா தோற்கடித்தாய் அப்படின்னு பணிந்தவர்களாக போறாங்க. என்ன சொல்கிறார்கள், யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்கு சென்றாரோ அவர் மன்னிக்கப்பட்டவர், காபா மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்றவர் அவரும் மன்னிக்கப்பட்டவர், காபாவின் திரையை பிடித்துக் கொண்டவர் மன்னிக்கப்பட்டவர், வீட்டுக்குள்ளே சென்று தாழிட்டுக் கொண்டவர் அவரும் மன்னிக்கப்பட்டவர், எல்லாம் மன்னிப்பு மன்னிப்பு. மொத்தம் ஆறு பேரை தவிர பாக்கி எல்லாருக்கும் ரசூலுல்லாஹி பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த ஆறு பேர்லயும் மூணு பேரை பின்னாடி மன்னிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். இப்படித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே மக்கா வெற்றி, அடுத்து அங்க தர்தீபுகள் எல்லாம் நடக்கின்றன. அதுக்கு பிறகுதான் தாயிஃபுக்கு போறாங்க, அது ஒரு பயங்கரமான யுத்தம் தாயிஃப் யுத்தம். அதற்கு பிறகு ஹுனைன் யுத்தம். இப்ப பாருங்க, ஒரு ஒரு செகண்ட்ல ஈமான் என்ற அந்த ஒரு படிதான் அதை தாண்டினதுக்கு பிறகு பாருங்க, மக்கா வாசியில் இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ரசூல் செலுத்த எதிர்த்து கொண்டு அவர்களை கொள்வதற்காக நின்று கொண்டிருந்தாங்க. எப்ப மூமின் ஆகிவிட்டார்களோ, என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தலங்க, எங்க போறதுக்கு அடுத்து தாயிப் ஹுனைன் போறதுக்கு யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தல, தங்களோடு வந்த தோழர்களோட புறப்படுறாங்க. ஆனா இங்க பார்த்தா எத்தனை பேர் ஹுனைன்ல கலந்துக்கிறாங்க, 12,000 பேர் கலந்துக்கிறாங்க. எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, எல்லாம் வந்துட்டாங்க பின்னாடி. இனி என்ன இருக்குது, முடிஞ்சு போச்சு, நீங்க எதுக்கு மௌத்தா போறீங்களோ அதுக்கு நாங்களும் மௌத்தா போன்னு சொல்லி. அந்த 8வது ஆண்டிலே இந்த மூன்று முக்கியமான நிகழ்வுகள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுலேயே நடக்கிறது. அதற்கடுத்து 9வது ஆண்டு தபூக் போர். ரோமர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக பெரும் படையோடு வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்ப ஏற்பாடு செய்யறாங்க. 30,000 பேர் அந்த போர்ல கலந்துக்கிறாங்க. ஒரு பெரிய ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. 700 கிலோமீட்டர் தூரம் மதினால இருந்து தபூக், அதுவும் வெயில் காலம், போன புறப்படணும், 700 பேர் போயிட்டு திரும்ப வரணும். அதனால அந்த போருக்கு பேரு ஜெய்ஷுல் உஸ்ரா, சிரம போர், வறுமை போர். அப்ப அதுல பல சம்பவம் நடக்குது. முனாஃபிக்குகள் யாரு, மூமின்கள் யாருன்னு சொல்லி தெல்ல தெளிவா அடுத்து பிரிகிறார்கள். பலவிதமான சோதனைகள். 3 சஹாபாக்கள், நல்ல சஹாபாக்கள் வருவதற்கு பின்தங்கி விட்டார்கள். அவர்கள் அடுத்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான். அதெல்லாம் பெரிய ஒரு சம்பவம். அடுத்து 10வது ஆண்டு ஹஜ்ஜத்துல் விதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையின் இறுதி ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி அடுத்த அடுத்த ஆண்டுகளில் நான் இருப்பேனோ என்று தெரியவில்லை, ஹஜ்ஜுக்கு வாங்க போவோம். இதுக்கு முந்தைய வருஷமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. 8ல மக்கா வெற்றி கொள்ளப்படுது. அடுத்து 9வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அமீரா நியமிச்சு சட்டங்களை எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிருந்தாங்க ஹஜ்ஜுக்கு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் போலன்னு சொன்னா, அரபுகள் மாசத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வருஷம் அந்த துல்ஹஜ் மாசம் இருக்கிறது, அது துல்ஹஜ் மாசத்தினுடைய மாதத்தில் வரவில்லை, அரபுகள் தள்ளி போட்டு வந்ததுனால. அடுத்த ஆண்டுதான் அந்த துல்ஹஜ் மாதம், அல்லாஹ் துல்ஹஜ்ஜை அமைக்கும் போது எந்த இடத்துல அது இருந்ததோ அந்த இடத்திற்கு அது வருகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. என்ன ஹஜ்ஜத்துல் விதால கடைசி உரையில, அல்லாஹ் காலத்தை பூமியை எப்போது படைக்கும் பொழுது மாதங்களை அமைத்தானோ அதே அடிப்படைக்கு இப்போது மாதம் வந்துவிட்டது, இனிமே யாரும் மாதத்தை முன்ன பின்ன மாத்தக்கூடாது. ஏன்னா அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு இப்ப முஹர்ரம் மாசமா இருக்கும்ல, புனித மாசம்ல சண்டை போடணுமே, புனித மாசத்துல சண்டை போடக்கூடாது, உடனே முஹர்ரத்தை வேற மாசமா மாத்து, சஃபரா மாத்திட்டு முடிஞ்சு போச்சு, அப்புறம் சஃபரா முஹர்ரத்தை அப்புறம் கொண்டு வந்துப்போம், பின்னாடி எங்கேயாவது கொண்டு வந்து சேர்த்துப்போம், இந்த மாதிரி செய்து கொண்டிருப்பாங்க. இப்ப இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய நிகழ்வு, எல்லா சஹாபாக்களும் கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஹஜ் செய்ய வேண்டிய ஆர்வத்திலே, கிராமத்திலிருந்து தூரத்திலிருந்து எல்லாரும் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். இது ஒரு நீண்ட சம்பவம், நீங்க எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சம்பவம் தான். இருந்தாலும் நேரம் ரொம்ப குறைவா இருக்குது, பின்னாடி விஷயம் நிறைய இருக்கிறதுனால நம்ம இதோட நிறுத்தும். இந்த ஹஜ்ஜத்துல் விதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, சஹாபாக்களோட தங்குறாங்க. சஹாபாக்களுடைய கூட்டம் அப்படியே அலையும். 164,000 சஹாபாக்கள் அதிகப்படியான எண்ணிக்கையின்படி, குறைஞ்சபட்சம் 124,000 அறிவிப்புகள் முன்னப்பின்ன இருக்கு. அப்ப இதுல ஆண்கள் பெண்கள் என்று எல்லாரும் இப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இவ்வளவு வசதிகள் செய்யப்பட்டே இப்படி ஒரு நிலைமை அங்க இருக்கிறது என்றால், அன்றைக்கு மக்காவுடைய நிலைமை, பாதைகளுடைய நிலைமை, அதுல 124,000 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் என்றால் அங்கே நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவுடைய மைதானத்துல பெரிய உரை நிகழ்த்துகிறார்கள். அதுக்கப்புறமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு முடிச்சுட்டு மக்கால தங்கியிருந்து தங்களுடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு மதீனாவிற்கு புறப்பட்டு வருகிறார்கள். 11வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான ஆண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் எப்படி ஏற்பட்டது? கடைசி வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம்ம கடைசியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிமுகம், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி. அப்ப நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய தந்தைகள் மூன்று பேர், அதாவது அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையார் அப்துல்லா யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? அப்துல் முத்தலிபுடைய பிள்ளை. மூத்த மகனார் ஹாரிஸ், இரண்டாவது சுபைர், மூன்றாவது அபு தாலிப். இதுக்கு அடுத்து உள்ளவர்கள் தான் அப்துல்லா. அடுத்த அப்துல்லாவுக்கு கீழே ஹம்சா, அபு லஹப், கைதாக், முகவ்விம், விரார், அப்பாஸ். இதுல அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஹாரிஸ் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், ஜுபைர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். மற்றவங்க எல்லாம் முன்னாடியே உஃபாத் ஆயிட்டாங்க. அடுத்து மாமிமார்கள், சகோதர தன்னுடைய தந்தையுடைய சகோதரிகள், உம்மு ஹக்கீம், பர்ரா, ஆத்திகா, சஃபியா, அர்வா, உமைமா. இதுல அர்வா உமைமாவை பற்றியான குறிப்பு கிடையாது. மற்ற மீத மாமிமார்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், முதலாவதாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை மனம் முடிக்கிறார்கள், பிறகு சௌதாவை, பிறகு அபூபக்கருடைய மகளார் ஆயிஷாவை, பிறகு உமருடைய மகளார் ஹப்சாவை, பிறகு குசைமாவுடைய மகளார் ஜைனபை, பிறகு ஜஹ்ஷுடைய மகளார் ஜைனபை, பிறகு ஹாரிசுடைய மகளார் ஜுவேரி, மகளார் ஜுவேரியாவை, பிறகு அபூ சுஃபியானுடைய மகளார் உம்மு ஹபீபாவை, பிறகு ஹையுடைய மகளார் சஃபியாவை, பிறகு அபூ உமையாவுடைய மகளார் உம்மு சலமாவை, பிறகு ஹாரிசுடைய மகளார் மைமூனாவை மனம் முடிக்கிறார்கள். மத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்த மனைவிமார்கள். இதுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அதே போல ஜைனப் பின்த் குதைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்நாளிலே இறந்து விடுகிறார்கள். மொத்தம் மீதம் ஒன்பது மனைவிமார்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் இப்ப யோசிச்சு பாருங்க நல்லா, ஒன்பது மனைவிமார்களோடு வாழ்க்கை, இத்தனை போர்கள், இத்தனை பிரச்சனைகள், இதற்கெல்லாம் இடைகளிலே இறை வழிபாடுகள், இரவிலே தொழுகை, தொடர்பிடாத நோன்புகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் செய்யாம கண்டினியூவா நோன்பு வைக்கிறாங்க. பார்த்துட்டு சஹாபாக்கள் நாங்களும் அப்படி வைப்போங்கிறாங்க, உங்களால் அது முடியாதுங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதிலே, சமூக பணிகளிலே, தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளிலும். இவ்வளவு வேலை இருந்தும் தங்களுடைய ஒன்பது மனைவிமார்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர்ல இருந்து மகரிபுக்குண்டான உள்ளான நேரத்தில் எல்லாரையும் ஒரு விசிட் பண்றோம். ஒவ்வொரு மனைவிமார்களுக்கு என்று நாள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதே போல இடையிலும் மற்ற நேரங்களிலும் அவர்களுடைய ஹக்குகளையும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவி இடத்திலே சிறந்தவர். சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, தங்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை பற்றி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. யார் தங்களுடைய மனைவிகளை அடிக்கிறார்களோ அவர்கள் மக்களிலே சிறந்தவர்கள் அல்ல. அடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, சும்மா சும்மா சட்டை அயன் பண்ணி வச்சா வைக்கிறதா போல் ஒரு போல், சாப்பாடு செஞ்சு வச்சா வைக்கிற அதுக்கு ஒரு போல், எதுக்கு எடுத்தாலும் சரி. இது கிடையாது, இது இஸ்லாமிலே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் சொல்கிறார்கள், எங்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன செய்வாங்க வீட்டில் வேலை? வீட்டை பெருக்குவார்கள். வீட்டை சுத்தம் செய்வார்கள். ஏதாவது சமைப்பதின் தேவை இருந்தால் அதிலும் எங்களுக்கு உதவுவார்கள். இப்படி செய்து கொண்டே இருப்பார்கள். அங்கே பிலால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார், எங்களை அறியாதவரை போன்று எழுந்து சென்று விடுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு முன் உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இப்ப முஸ்லிம்களுக்கு நான்கு தான் அனுமதி, மற்றவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எக்ஸெப்ஷன், அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசேஷமான அனுமதி. இதுக்கு பிறகு அல்லாஹ் அடுத்த அவசரத்தை அவங்களுக்கு இறக்கிட்டா, நபியே இதோட உங்களுக்கு உண்டான லிமிட்டும் முடிஞ்சிருச்சு, இனி நீங்க இந்த மனைவிகளை யாரையும் மாத்தவும் கூடாது, இனி வேற யாரையும் நீங்க மனம் முடிக்க கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது செய்தாலும் அல்லாஹ்வின் கட்டளைப்படியே செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு அடிமை பெண்களும் இருந்தார்கள். அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவு வைத்திருந்தார்கள். அதிலே ஒருவர் மாரியா பின்த் ஷம்ரூன். இவர்கள் யார், மிஸ்ர் நாட்டிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை நேசித்தார்கள், அவர்களோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பிறந்தவர் தான் இப்ராஹிம் என்ற குழந்தை. ரைஹானா ரழியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கு குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் என்று எடுத்தால் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் எல்லா பிள்ளைகளும் இப்ராஹிம் அவர்களை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் மக்கள் காசிம் அப்துல்லா பிறக்கிறாங்க, சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. அடுத்து பெண் மக்கள்ல பெண் பிள்ளைகள ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா இவரை அபுல் ஆஸ் இப்னு ரபியா மனம் முடித்தார்கள். இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, பதிலில் கைது செய்யப்படுறாங்க, பின்னாடி அவர் உரிமையிடப்படுறாரு, அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்துல தான் அவரை விடுவிப்பதற்காக வேண்டி ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மாலையை கொடுத்திருந்தாங்க, அதை கொடுத்து விடுறாங்க. அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுகிறாங்க. அன்சாரிகிட்ட சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஜைனப் தன்னுடைய கணவனாரை உரிமையிடுவதற்காக இந்த மாலையை அனுப்பியிருக்கிறார், இது என்னுடைய மனைவி கதீஜாவுடைய மாலை, நீங்கள் விரும்பினால் நான் ஃபிதியா வாங்காமல் விட்டு விடுகிறேன். தலைவர் தலைவர் ஏன்னா இது யாருடைய சொத்து, இப்ப பைத்துல் மால் முஸ்லிம்களுடைய சொத்து ஆகி போச்சு. நீங்க விரும்பினா ஃபிதியா வாங்காம கொடுத்துடலாம், இல்லைன்னா இந்த ஃபிதியா கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு விட்டுருங்கிறாங்க. அன்சாரிகள் சும்மா யாரும் சொல்லலாம், அனுப்பிருங்க நீங்க, அதோட சேர்த்து அனுப்பியிருக்கங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஆஸ்டர் ஒரே ஒரு பர்மிஷன் கேட்கிறாரு, என்னுடைய மகளை நீ அனுப்பியிருப்பா வச்சுக்காத, ஏன்னா நீங்க முஷ்ரி, அது வரைக்கும் முஷ்ரிக்கு கல்யாணம் முடிக்கிறது தடை செய்யப்படல, அதுக்கு பின்னாடிதான் தடை செய்யப்படுது. அவர் என்ன செய்யறாரு, ரசூல்லாவுடைய மகள் அனுப்பிட்டு எனக்கு என்ன வேலை, அனுப்பிவிட்டு பின்னாடி அவரும் முஸ்லீமாகி வந்துடுறார், அவரும் இஸ்லாம் ஏற்று வந்து விடுகிறார். அடுத்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா இவங்களை தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு மனம் முடிக்கிறாங்க. ருக்கையா உம்மு குல்சும் முன்னாடி அபூ லஹபுடைய ரெண்டு பிள்ளைங்க மனம் முடிச்சு வச்சிருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அறிவித்த உடனே அவங்க ரெண்டு பேரும் விட்டுவிட்டாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் விதவியா இருக்கும் பொழுது மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரு பின் ஒருவராக தனக்கு விருப்பமான தோழர் உஸ்மானுக்கு மனம் முடித்து வைக்கிறார்கள். ரெண்டு பேரும் மௌத்தா போயிடறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் நிறைய பெண் பிள்ளைகளை கொடுத்திருந்தால் உஸ்மானுக்கு மனம் முடித்து கொடுத்து கொண்டே இருப்பேன், இறந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பின்னாடி இன்னொரு பெண் இறந்தாலும் சரி, உஸ்மானுக்கு நான் மனம் முடித்து கொடுத்து கொண்டே இருப்பேன். நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் சொல்லிய ஹதீஸுடைய பெயர்கள். சில பேர் குர்ஆன்ல பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு 99 பேர், ரசூலுக்கு 99 பேர். அப்படிலாம் நம்ம எழுதக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று சொன்ன பெயர்கள், அன முஹம்மது, நான் முஹம்மது, அன அஹ்மது, அனல் மாஹி, நான் அழிப்பவன், எதை அழிப்பவன், அல்லதி யம்ஹுல்லாஹு பிஹில் குஃப்ர், என் மூலமாக அல்லாஹ் குஃப்ரை இறை நிராகரிப்பை அழிக்கிறான், அனல் ஹாஷிர் அல்லதி யுஹ்ஷரு நாஸு அலா கதமை, நான் ஒன்று திரட்டுபவன், ஏன் என்னுடைய பாதத்திற்கு அருகில்தான் மக்கள் எல்லாம் மறுமையிலே எழுப்பப்பட்டு ஒன்று திரட்டப்படுவார்கள், அனல் ஆகிப், நான் கடைசி ஃபைனல், எனக்கு பின்னாடி நபி கிடையாது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன முஹம்மது வ அஹ்மத் வல் ஹாஷிர் வல் முகஃபா வ நபியு தௌபா வல் மல்ஹமா. முஹம்மது அஹ்மது உங்களுக்கு தெரிஞ்ச பேரு, பொருள்களும் தெரியும், ஹாஷிருக்கும் தெரிஞ்சிடும், முகஃபா கடைசியாக வந்த நபி, கஃபைனா அலா ஆசாரிகம், கடைசியாக நாம் அனுப்பினோம் அவர்களின் அடிச்சுவடுகளிலே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ஒரு நபி கிடையாது. அதே போல தௌபாவுடைய நபியாக வந்திருக்கிறேன். இங்க எப்படி தௌபா, மனமுருகி தப்பு செய்து விட்டேன் என்று அழுது கேட்டுட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா தௌபா தான் முடிஞ்சு போச்சு. முன்னாடி இஸ்ரவேலர்களுக்கு அப்படி கிடையாது, தண்டனை எல்லாம் பயங்கரமான தண்டனை. அடுத்து ஒல் மல்ஹமா, போர் கொடுத்து அனுப்பப்பட்ட நபி, யாரு சரி வரலையோ அவர்களை வாளால் சரி செய்வோம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு என்று எடுத்துக்கொண்டால், கொஞ்சம் நம்ம அப்படியே படிக்கிற நேரமும் குறைவா இருக்கிறதுனால, எவ்வளவு அழகுடையவர்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம நேசிப்பதாக இருந்தால் அதற்கு எத்தனையோ காரணங்கள், அதிலே ஒன்று அவர்களுடைய அழகும். உம்மு மஹபத் என்ற அந்த நபித்தோழி பெண்மணி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிரகாசமான முகமுடையவர், அழகிய குணம் பெற்றவர், வயிறோ தலையோ பெருத்தவர் அல்லர், தலை சிறுத்தவரும் அல்லர், கவர்ச்சி மிக்கவர், பேரழகுடையவர், கருத்த புருவம் கொண்டவர், நீண்ட இமைமுடி பெற்றவர், கம்பீர குரல் வளம் கொண்டவர், உயர்ந்த கழுத்துள்ளவர், கருவிழி கொண்டவர், மை சீட்டியது போன்ற கண்ணுள்ளவர், வில் புருவம் கொண்டவர், கூட்டு புருவம் கொண்டவர், கருண்ட தலைமுடி உடையவர், அவரது அமைதி கம்பீரத்தை தரும், ஒளி இலங்கும் பேச்சுடையவர், தூரமாக பார்த்தால் அழகும் வனப்பும் பெற்றவராய் திகழ்வார், அருகில் சென்றால் பழக இனிமையானவர், நற்பண்பாளர், நாவலர், தெளிந்த நடையுடைய பேச்சாளர், நீளமாகவோ சுருக்கமாகவோ இல்லாமல் நடுத்தரமான சொல் ஆற்றல் பெற்றவர், அவருடைய மொழிதல் மணிமாலை உதிர்வது போல் இருக்கும், நடுத்தர உயரமுடையவர், பார்வைக்கு நெட்டையாகவோ குட்டையாகவோ இருக்க மாட்டார், இரண்டு கிளைகளுக்கு இடையில் உள்ள ஒரு கிளையை போன்றவர், மூவர் குழுவில் பளிச்சென தெரிபவர், சிறந்த கண்ணியம் வாய்ந்தவர், நண்பர்கள் புடைசூழ இருப்பவர், அவர் உரைத்தால் யாவரும் செவிமடுக்கின்றனர், அவர் ஆணையிட்டால் நிறைவேற்ற விரைகின்றனர், பணிவிடைக்குரியவர், மக்கள் கூட்டம் பெற்றவர், கடுகடுப்பானவரும் அல்லர், பிறரை குறைவாக மதிப்பவரும் அல்லர். ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கின்ற காட்சி. அதே போல சஹாபாக்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலை பற்றி சொல்லுகின்ற அந்த வர்ணனையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெட்டையாகவோ மிக குட்டையாகவோ இல்லை, கூட்டத்தில் பார்ப்பதற்கு நடுத்தரமானவர், அடர்த்தியான சுருட்டை முடி உடையவரும் அல்லர், கோரை முடி கொண்டவரும் அல்லர், சுருட்டை கோரை இரண்டிற்கும் நடுத்தரமான முடி கொண்டவர், பெருத்த உடம்பில்லை, முழுதும் வட்ட வடிவ முகமும் அல்ல, நேரான கத்தி ஒடுக்கமான முகமும் அல்ல, சிவந்த வெண்மை நிறமானவர், சிவப்பும் வெண்மையும் கலந்து, வெறும் ரோஸ் கலர்ல சிவப்பும் கிடையாது, வெள்ளை கலர்ல உள்ளது கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடையில கோதுமை நிறமுடையவர், கருவிழி உடையவர், நீண்ட இமைமுடி பெற்றவர், புஜமும் மூட்டு எலும்புகளும் தடிப்பமானவர், நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கொடி போன்ற முடி உள்ளவர், உடம்பில் முடி இருக்காது, உள்ளங்காலும் கையும் தடித்தவர், அவர்கள் நடந்தால் பள்ளத்தில் நடப்பது போன்று பிடிபோட்டு நடப்பார்கள், திரும்பி பார்த்தால் முழுமையாக திரும்பி பார்ப்பார்கள், இரண்டு புஜங்களுக்கு இடையிலே நபித்துவ முத்திரை இருக்கும், தூதர்களில் இறுதியானவர், மக்களில் மிக அதிகம் வழங்கும் கை உள்ளவர், துணிவுடைய உள்ளம் கொண்டவர், மக்களில் மிக அதிகம் உண்மை பேசுபவர், மக்களில் பொறுப்புகளை மிக அதிகம் நிறைவேற்றுபவர், மிக மிருதுவானவர், வீரமா இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டிய முரடர் அல்ல, ரொம்ப மிருதுவானவர், பழக மிக கண்ணியமிக்கவர், திடீரென பார்த்தால் அச்சம் தரும் வடிவம், அறிமுகமானவர், அவரை விரும்புவார், பார்க்கும்போது அப்படியே கிட்டக்க போயிட்டா அவ்வளவுதான், அவ்வளவு சாஃப்ட். அவர்களை யார் வருணித்தாலும் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவர்களை போன்று யாரையும் பார்த்ததில்லை என்றே கூறுவார். அவர்களை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவர்களை போன்று யாரையும் நான் பார்த்ததில்லை என்று தான் சொல்வார். அவ்வளவு அழகுடையவர். இதுதான் ஒரு கவிஞர் சொல்லும் போது, அல்லாஹ் யூசுஃபிற்கு அழகை பங்குயிட்டு கொடுத்தான், ஆனால் நபிக்கு அழகை அல்லாஹ் முழுமையாக கொடுத்து விட்டான். அப்ப பங்கு போட்டப்பட அழகு கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய அழகே அப்படின்னு சொன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை நாம் என்ன சொல்வது? சரி, இதற்கு அடுத்து சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பண்புகள், அல்லாஹ் அவர்களை எப்படி எல்லாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், இதுல ஒவ்வொரு விஷயமும் நீண்ட விரிவான விளக்கங்களுடையது, இருந்தாலும் நம்ம இந்த மஜ்லிஸோட இதை முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் விரிவா போறோம், கேட்டுக்கிட்டே வாங்க, எங்கேயாச்சும் விளக்கம் தேவைன்னா இன்ஷால்லாஹ் சொல்லுவோம். தூதர்களின் இறுதி முத்திரை, ஃபைனல் நபி, இனிமே யாரு நபியா வர முடியாது, புரியுதா? இந்த கொள்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதியுங்கள், முஸ்லிம்களுக்கு போதியுங்கள். இன்று இந்த காதியானிகள் அகமதியாக்களுடைய பிரச்சனையிலே பல முஸ்லிம்கள் இரையாகி கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யார் தன்னை நபி என்று சொல்கிறானோ அவன் மிகப்பெரிய பொய்யன். அப்ப இறை தூதர்கள் அனைவருக்கும் தலைவர், இதெல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம், எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கிடையாது, அதனால கவனமா கேளுங்க. இறை தூதர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசுக்கு பிறகுதான் மறுமை நாளில் தீர்ப்பே ஆரம்பிக்கப்படும். அவங்க அல்லாஹ்விடத்துல, யாழ்லா நீ எங்களுக்கு கருணை காட்டுன்னு கேட்காத வரைக்கும் எல்லாரும் யானப்தி யானப்தி என்று அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு திடுக்கத்தில் தான் இருப்பார்களே தவிர, யாருக்கு அல்லாவிடத்துல பேச தெரிய வராது, ஆரமுக்கும் வராது, இப்ராஹிமுக்கும் வராது, மூசாவுக்கும் வராது, ஈசாவுக்கும் வராது, எல்லார்ட்டையும் மக்கள் போவாங்க, எல்லாரும் அனுப்பி விட்டுவாங்க, எங்களால முடியாதப்பா நபி இடத்துல போங்க சல்லல்லாஹு அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், நான் கோபத்தை தணித்துக் கொண்டேன், முஹம்மதை நீங்க கேளுங்க, நீங்க சிபாரிசு செய்யுங்க இப்ப அப்படின்னு சொல்லி. மறுமையிலே முதன் முதலாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவர், ஏராளமான அற்புதங்களை உடையவர், எண்ணிக்கிட்டே போன அற்புதங்கள், எல்லா நபிமார்களுடைய அற்புதங்களையும் அப்படியே சுருக்கிடலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அற்புதம், ஒட்டகம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அற்புதம், கைத்தடி அற்புதம், நைல் நதியை பிளந்ததா அற்புதம், அப்படியே சுருக்கிடலாம், எண்ணிடலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒப்பந்தங்களை பற்றி ஹதீஸ்களிலே எண்ணிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதங்கள், முந்தைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகிய முறையிலே கொடுக்கப்பட்டன. நாளை மறுமையிலே அது குடிக்காம சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. சில பேர் சொல்றாங்களா இல்லையா, எங்களுக்கு ரசூல்லாவுடைய சிபாரிசுனா வேணாம், நாங்க அமல் செஞ்சிருக்க நேரம் நாங்க சொர்க்கத்துக்கு போய்ப்போம். அப்ப ரசூல் சல்லா அலி இஸ்லாமுடைய சிபாரிசு வேணாம்னா அப்ப அவர்களுக்கு ஒரு தண்ணி வேணாமா? அதான் அர்த்தம். இப்ப இத குடிச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இதை குடிச்சாதான், இத குடிச்சிட்டு தான், ஏன்னா இத குடிச்ச உடனே தாகம் என்ற உணர்வை அல்லாஹ் எடுத்து விடுவான். இனி சொர்க்கத்துல போய் என்ஜாய் செய்யறதுக்கு குடிங்க. எதுக்கு குடிங்க? என்ஜாய் செய்யறதுக்கு தான், தாகத்துக்கு கிடையாது. ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீர் கொடுக்க தடாகம் கொடுக்கப்பட்டவர், சமுதாயங்களில் சிறந்த சமுதாயத்தை உடையவர். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரஜத் லின்நாஸ், என்ன சிறப்பு! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மத்தே என் உம்மத்தே, நீங்க கடைசியா வந்தீங்க, ஆனா முன்னாடி சொர்க்கத்துக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் நீங்க தாங்க, வந்தது கடைசியா, ஆனா நம்முடைய சான்ஸ் பாருங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தான் நம்ம அமல், மொத்த அமலும் முன்னாடி தான் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அமல் எவ்வளவு? அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தான், நீங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்கு அப்படின்ட்டாங்க. பாதுகாக்கப்பட்ட இறுதி இறைவேதம் கொடுக்கப்பட்டவர் குரான், மக்கள் அனைவருக்கும் தூதராக கருணையாக அனுப்பப்பட்டவர். ஒமா அரசல்னா கைல்லா ரஹ்மத்தலில் ஆலமி. ஒட்டகம் வருதுங்க, யார்கிட்ட வருது? யார்கிட்ட வருது? ரசூல்லாட்ட வருது. தலையை ஆட்டுது, நமக்கு புரியல, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு புரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது, இவருடைய உரிமையாளர் வேலை வாங்குகிறார், அதற்குண்டான சீனி கொடுப்பதில்லை என்று. இந்த ஒட்டகம் யாருடையது என்று கூட்டு வாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு பறவை பறந்து வருது, ரசூல்லாவுடைய தலைமையிலேயே சுத்துது, அது பேசுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஓ அப்படியா, என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதனுடைய முட்டையவோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இப்ப முன்மாதிரி முஸ்லீம் புக்ல இருக்குது, நீங்க பார்க்கலாம். முட்டையவோ குஞ்சையோ அவங்க போய், அதாவது சஹாபாக்கள் ஒரு இடத்துல போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நிழலுக்காக வேண்டி மரத்தடிகள்ல தங்கும் பொழுது இந்த கூடு கட்டி இருக்குது, இது அந்த கூட்டுல உள்ளதை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அது முட்டையோ குஞ்சோ. சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னிடத்திலே முறையிடுகிறது, இதனுடைய குஞ்சை யாரோ எடுத்து வந்து விட்டார்கள் என்று. அப்படின்னு கேட்கிறாங்க, யாருங்க இதனுடைய குஞ்சு எடுத்து? ஒருத்தர் சொல்ல, யாரோ சொல்ல, நான் தான் தூக்கிக்கிட்டேங்க, கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போருக்கு போகும்பொழுது போயிட்டு திரும்பி வரும்பொழுது தங்குறாங்க, அங்க பார்த்தா ஒரு பெண் நாய் படுத்திருக்கிறது, அதனுடைய குட்டிலாம் அந்த நாயிலிருந்து அப்படியே பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. நாயை பார்த்தாலே மற்றவங்களுக்கு சில பேருக்கு என்ன யோசனை வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர்களோடு ராணுவ தங்களுடைய போருக்கு போயிட்டு வர்றாங்க, எல்லாரும் அப்படியே ஸ்டாப் நின்னுங்கிறாங்க. இந்த பாருங்க, அந்த நாய் படுத்து கிடக்குது, தாய் படுத்து கிடக்குது, குட்டிலாம் பால் குடிக்குது, சத்தமே வரக்கூடாது, அது தானா எந்திரிச்சு போற வரைக்கும். இன்னைக்கு நபியினுடைய பேரை சொல்லி வெட்டு குத்து அடி, இது உம்மத்தா? இது நபியினுடைய உம்மத்தா? ஒரு நாய் பால் கொடுத்து கொண்டிருக்கிற நாய் அதிர்ந்து விடக்கூடாது, மிரண்டு விடக்கூடாது, எல்லாரும் பேசாம தள்ளி போய் கூடாரத்தை போடுங்கன்ட்டாங்க. குரான் நல்லா சொன்னா, நபியே அகிலங்களுக்கெல்லாம் கருணையாக, மனிதர்களுக்கு மட்டுமல்ல அகிலங்களுக்கெல்லாம் கருணையாகவே தவிர நாம் உண்மை அனுப்பவில்லை. அடுத்து, அவருடைய கண்கள் தூங்கும் உள்ளம் தூங்காது, கண்கள் தூங்கும் உள்ளம் தூங்காது. என்ன வகை வந்தாலும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிப்பாங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சொல்ல தூங்குனீங்களே, என்ன ஆயிஷா, கல்பு தூங்குதா? கண்ணுதான் தூங்குது, கல்பு முடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து, நபித்துவ முத்திரை உடையவர்கள், ஹாத்தமு நுபுவாவுடைய முத்திரை உடையவர், அவர்களுடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை எப்படி நாம் நேசிக்க வேண்டும்? நம்முடைய தாய்மார்கள். அதனாலதான் அல்லாஹ் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு யாருமே மனம் முடிக்க கூடாது, ஹராம். அல்லாஹ் தெளிவா தரத்துனா சூரத்துல் அஹ்சாப்ல.
இப்ப பாருங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நமக்கு முக்கியமான பாயிண்ட், இருந்தாலும் நேரம் குறைவா தான் இருக்குது, தெரிஞ்சுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன? நீங்க இதுவரைக்கும் நம்ம சொன்னதுல பல விஷயங்களை ஞாபகத்துல வச்சீங்க, வைக்கல, மறந்துட்டீங்க போகும்போது, அதெல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இனிமே சொல்ல போறத கவனிச்சா போதும், ரொம்ப கவனிச்சா போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்களை நம்பிக்கை கொள்றதுனா என்ன? அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை, அவர்கள் செய்ததெல்லாம் மார்க்கம், அவர்களை மீறி சத்தியம் கிடையாது, அதான் ஈமான். நான் ரசூல் நபின்னு ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சும்மா சொன்னா பார்த்தா, அவர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களுடைய சரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரியா, அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களின் கலாச்சாரத்தை வழிமுறையை ஏற்று நடக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும், அவர்களின் குடும்பத்தார்களையும் தோழர்களையும் நேசிக்க வேண்டும், தோழர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு மன வருத்தம் அளிக்க கூடாது, அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். திரும்ப ஒரு தடவை படிக்கிறோம், கவனமா கேளுங்க, சில குர்ஆனுடைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்குது. அவர்கள் விஷயத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அவங்களை ஈமான் கொள்ளணும், நேசிக்க வேண்டும், கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களின் கலாச்சாரத்தை வழிமுறையை ஏற்று நடக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், ரெஸ்பெக்ட், கண்ணியம், அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும், அவர்களின் குடும்பத்தார்களையும் தோழர்களையும் நேசிக்க வேண்டும், தோழர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு மன வருத்தம் அளிப்பதை செய்யக்கூடாது, அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். குர்ஆனுடைய சில வசனங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கூறுகிறோம். இப்ப ரொம்ப பேருக்கு தெரியல, என்ன தெரியல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாத காரணத்தால், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாத காரணத்தால் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி நம்பிக்கை கொள்ளாத காரணத்தால் அவர்களுக்கும் நபிக்கும் இடையிலே சில பிரச்சனை, புரியுதா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய டியூட்டி என்ன அல்லாஹ்வின் தூதர் விஷயத்துல? இப்ப பாருங்க, சூரா ஆல இம்ரான் 31-32 வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ் வயக்ஃபிர் லகும் துனுபக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை மன்னிப்பான். இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே விரிச்சு பாருங்க, அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி பாருங்க. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், யாரை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? அல்லாஹ்வுடைய பிரியம் உண்மை என்றால் அதற்கு அடையாளம் நபியை பின்பற்றுவது. அப்ப நபி, இரண்டாவது, நபியை பின்பற்றாமல் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அது பொய். கவனமா கேளுங்க, அல்லாஹ்வை பின்பற்றுவது உண்மை என்றால், நபியை அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் நபியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு நபியை பின்பற்றவில்லை என்றால் அது பொய். ரெண்டு விஷயம் விளங்குச்சா? அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு கவனிங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அப்போது நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் நபி ஒருவர் மட்டும்தான், சரியா? அந்த நபியை பின்பற்றாம நாங்க அவரை பின்பற்றுறோம், இவரை பின்பற்றுறோம், அவர் எங்களுக்கு இமாம், இவர் எங்களுக்கு இமாம், அவங்க பின்னாடி போவோம், இவங்க பின்னாடி போவோம் அப்படின்லாம் சொன்னார், அப்ப அது பிரச்சனை. யாரை பின்பற்ற வேண்டும்? நபியை பின்பற்றுங்கள். எந்த ஷேக்கையும் பின்பற்ற முடியாது, எந்த இமாமையும் பின்பற்ற முடியாது, எந்த அரசியல் தலைவரையும் பின்பற்ற முடியாது. ஷரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், புரியுதா? இப்ப துன்யா விஷயங்களை பத்தி பேசுறேன், ஷரியத்தை பற்றி, இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டுதல்களை பற்றி. அப்ப என்ன இங்க அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது? இதுதான் முக்கியம், நல்லா கவனமா கேளுங்க. வித்தவுட் எனி கண்டிஷன், எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல், ஏன் எதற்கு என்று கேட்காமல், சாதக பாதகங்கள் பார்க்கப்படாமல், சொன்னால் உடனே கேட்டு கட்டுப்பட வேண்டிய ஒரே இமாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முடிஞ்சு, அவ்வளவுதான். கேட்டா ஈமான் பிரச்சனை வந்துடும். அதான் அர்த்தம், இன் குந்தும் துஹிப்பூனல்லா ஃபத்தபி, இல்ல நபிட்ட விளக்கம் கேளுங்க, அப்புறமா நீங்க ஏத்துக்கிறதா ஏத்துக்கிறது இல்லையான்னு முடிவு பண்ணுங்கன்னா இருக்கு. அல்லாஹ் நேசிக்கிறீர்களா? இந்த நபி போனதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருங்க இத்திபா. அப்ப அடுத்து, அப்ப ஆலிம்கள் இருக்கிறார்களே, ஷேக்குகள் இருக்கிறார்களே, இமாம்கள் இருக்கிறார்களே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மூமின்களையும் நாம் நேசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் ஒன்று சொல்லட்டும், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு ஒத்திருந்தால் தலையிலும் கண்ணிலும் ஒத்திக்கொள்வோம். சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எங்க போய் தேடுவோம், எங்க போய் தேடுவோம்? ஹதீஸ், ஹதீஸிலே உள்ள ஒன்றுக்கு என்னுடைய இமாமுடைய சொல் மாற்றமாக இருந்தால், என்னுடைய ஷேக்குடைய சொல் மாற்றமாக இருந்தால், என்னுடைய உஸ்தாதுடைய சொல் மாற்றமாக இருந்தால், என்னுடைய முஃப்தியுடைய சொல் மாற்றமாக இருந்தால், என்னுடைய முஹல்லா இமாமுடைய சொல் மாற்றமாக இருந்தால் என்ன செய்யறது? இப்ப யாரு பின்னாடி போறது? அதுக்குதான் அல்லாஹ் சொல்றா, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, உனக்கு அல்லாஹ் மேல முஹப்பத் இருக்குன்னு சொல்றியா? அடுத்து, அதனால உனக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத்து மன்னிப்பு வேணும்னு சொல்றியா? நீ எல்லாரையும் விட்டு ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்துரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க நடக்கிறது என்ன? நடக்கிறது என்ன? நேர் மாத்தமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க நீங்களே கேள்விக்கிட்டு, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அல்லாஹ் சொல்றா, நிபந்தனையோடு இணைத்து விடுகிறான், நீ ரசூல் பின்னாடி போனா நான் உன்னை விரும்புவேன், உன்னை மன்னிப்பேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரசூல் பின்னாடி போகல, ரசூல் இப்படி போறாங்க, வலது பக்கம் போறாங்க, ஒரு கூட்டம் இடது பக்கம் போகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படித்தான் 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 இப்படித்தாங்கிறாங்க, நாங்க இப்படித்தான். அப்ப என்ன, ரசூல் பின்னாடி போனா அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை மன்னிப்பேங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், ரசூல் பின்னாடி ஒருத்தன் போகல, அவனுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்குமா? அவனுக்கு மக்பிரத்து கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல ஈமானோடு அடைந்திருக்கின்றன. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அடுத்து சொல்லிடுங்க, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டுருங்கப்பா, இதுக்கு விட்டு வெளியே போனீங்க, மார்க்க ஆலிம்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, கேட்டு பாருங்க, யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படாம போறானோ அப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். இத்தாலத்தை விட்டு வெளியேறக்கூடியவன் அப்படியே வெளியேறி வெளியேறி காஃபிரா போயிடுவான் அல்லாஹ் சொல்லிடுறான். அடுத்து பாருங்க, நபியே சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தினுடைய வசனம், நபியே உம்மை சாட்சியாளராக நற்செய்தியாளராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பியிருக்கிறோம். ஏ மூமின்களே, அல்லாஹ்வை நம்புங்க, அவருடைய ரசூலை நம்புங்கள், நபியை கண்ணியப்படுத்துங்க, அவருக்கு உறுதி சப்போர்ட் பண்ணுங்க, வத்து வக்கிருஹு, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, கண்ணியம் கொடுங்க, வத்து சப்பிஹுஹு புக்ரத்தன் வஸீலா, அல்லாஹ்வை காலையிலையும் மாலையிலையும் தஸ்பீஹ் செய்யுங்க. நபிக்கு சப்போர்ட் பண்றதுனா என்ன? நபிக்கு சப்போர்ட் செய்வதென்றால் என்ன? நபியுடைய மார்க்கத்தை பரப்புங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். அடுத்து பாருங்க, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், யாராவது கேட்காம போனா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொறுப்பை நீங்க செஞ்சா போதும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றா, நம்மை பார்த்து சொல்லுகின்றான், ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால்தான் உங்களுக்கு ஹிதாயத். அப்ப என்ன அர்த்தம், ரசூலுக்கு இத்தாத் செய்யவில்லை என்றால் ஹிதாயத்து கிடையாது. ஹதீஸ்ல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளையை விட, மக்கள் அனைவரையும் விட என்னை நேசத்திற்குரியவராக ஆக்கிக் கொள்ளுங்கள், அப்பதான் நீங்கள் மூமினாக ஆக முடியும். அடுத்து ஒரு முக்கியமான தகவல்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நாம் தவிர்க்க வேண்டியவைகள். செய்ய வேண்டியவை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, செய்யக்கூடாதது தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யக்கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல பொய் பேசக்கூடாது. நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பொய்யான ஹதீஸு, பலவீனமான ஹதீஸ் எல்லாம் உள்ளார சேர்த்து பயான் பண்ணக்கூடாது. எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று உறுதியாக அறிந்து கொண்டீர்களோ அதை மட்டும்தான் சொல்லணும். குறிப்பா இத என்னுடைய வருங்கால மார்க்க சமுதாய அறிஞர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். நீங்க பயான் செய்யும் போது, மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது, ஹதீஸ் சஹிஹா, சஹிஹுல் புகாரியில இருக்கா, சஹி முஸ்லீம்ல இருக்கா, வேற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தா, அதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசையில் பரிசீலிக்கப்பட்டு சஹி என்ற தரம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தான் மக்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர, அந்த கிதாபுல எழுதியிருக்கு, இந்த கிதாபுல எழுதியிருக்கு, அவரை சொன்னாரு, இவரை சொன்னாரு, அந்த பயான்ல சொன்னாரு அலிம்சா, இந்த பயான்ல சொன்னாரு அலிம்சான்னு ராக்கதை பேசுறதுக்கெல்லாம் இங்க கிடையாது. பொய் சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பற்றி கேள்விப்பட்டதையெல்லாம் ஒருவன் சொல்லிக் கொண்டே இருந்தால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது. என் மீது பொய் சொல்லாதீர்கள். என் மீது பொய் சொல்லுவது உங்களில் ஒருவர் ஒருவர் மீது சொல்லப்படும் பொய்யை போன்று கிடையாது. யார் வேண்டுமென்றே என் மீது பொய் சொல்லுகிறானோ அவன் தன்னுடைய சீட்டை நரகத்திலே முடிவு செய்து கொள்ளட்டும். ஒரு கூட்டம் உருவானாங்க ஆன்மீகம்னு சொல்லி, எதை வேணாலும் அள்ளி விடலாம் நல்லதுக்காக சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். அது சொர்க்கத்தின் வழியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவது, அவர்களை பரிகாசம் செய்யறது. அது என்னங்க அவங்களை ஏசுறது, அவங்களை பரிகாசம் செய்யறதுன்னு சொன்னாங்க. அவர்கள் காலத்துல வாழ்ந்த காபிர்கள் முனாஃபிக்குகள் செஞ்சாங்க. இன்றைய காலத்திலேயும் சில பேர் செய்யறாங்க. சொல்லால் செய்யறவங்களும் இருக்கிறாங்க, செயலால் செய்யறவங்களும் இருக்கிறாங்க, வேறு வகையில செய்யறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வேறு வகையில செய்யறவங்க தான் இன்னைக்கு அதிகமான பேர். நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து யாரையும் குறை சொல்கிறேன் சாடுறேன்னு மட்டும் தயவு செய்து இந்த மஜ்லிஸ்ல யாரும் என்னை பத்தி நினைச்சிடாதீங்க. நாம் எல்லாம், நானும் நீங்களும் திருந்துவதற்காகத்தான் சொல்லுகிறேன். ரசூலை ஏசுவது, ரசூலை பரிகாசம் செய்வது என்றால் ஆளுங்கள் அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள், அதில் என்னென்ன விஷயங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை ஒருவன் ஏசினால், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை ஒருவன் ஏசினால், விமர்சித்தால், பரிகாசம் செய்தால், அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும். அதுக்குதான் இந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்குகள் எல்லாம் உட்கார்ந்து குர்ஆன் வசனத்தை சொல்லி, நபியை சொல்லி, அப்படியே பரிகாசம் பண்ணிட்டு, சஹாபாக்கள் சொல்லி பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத்திற்கான சூரத்து தௌபால 65வது வசனம், வலயின் சகல் தஹும் லா யகூலுன இன்னமா குன்னா நஹூது வலல்லா குல் அபில்லாஹி வஆயாத்திஹி வரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஉன். சும்மா பேசிக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? நீங்க கதை பேசுறதுக்கு, கேலி செய்யறதுக்கு, பரிகாசம் செய்யறதுக்கு, கிண்டல் செய்யறதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இனி நீங்க எந்த காரணமும் சொல்ல வேணாம், அது கஃபர்தும் பாத ஈமானிக்கும், ஈமானுக்கு பிறகு காஃபிராக மாறிவிட்டீர்கள். அப்ப ரசூலை ஏத்துறது, ரசூல பரிகாசம் செய்வது குஃபுர், இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும். இந்த காலத்தில் எப்படி அது என்று சொன்னால், ரசூலுடைய வழிமுறையை சுன்னாவை ஒருவன் ஏசினால், அதை பரிகாசம் செய்தால், அங்கே கொண்டு போய் விட்டு. ஏன்னா ரசூல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெர்சனாலிட்டி, லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பிறகு அவர்களை தனித்து பார்க்க முடியாது. அவர்களுடைய சொல்லோடு, செயலோடு, அந்த வாழ்க்கை வழிமுறையோடு தான் பார்க்க முடியும். புரியுதா? பிரிச்சு பார்க்க முடியுமா? நான் ரசூல்லாவை ஏத்துப்பேன், அவங்க சொன்னதை ஏத்துக்க மாட்டேன், நான் ரசூல்லாவை நல்லவர்னு சொல்லுவேன், நபின்னு சொல்லுவேன், ஆனா அவங்க அமலை ஏத்துக்க மாட்டேன், பிரித்து பார்க்க முடியாது. அப்ப இந்த காலத்துல நம்ம பாக்குறோம், என்னடா நீ டெரரிஸ்ட் மாதிரி தாடி வச்சிருக்கேன்னு சொல்றான் ஒருத்தன். சொல்றாங்களா இல்லையா? தாடி வைக்காத டெரரிஸ்ட் உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்க அத்தாக்காரன் மகனுக்கு சொல்றாரு. என்ன நீ இப்படி பகிர்சா மாதிரி தாடி வச்சிருக்க? சில அம்மா அக்காரர்கள் பிள்ளைக்கு சொல்றாங்க, இப்படி எல்லாம் தாடி வச்சா உனக்கு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய சகோதரிகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், தாடி இல்லாதவரை நீங்கள் கல்யாணம் செய்யாதீர்கள், மனம் முடிக்காதீர்கள். அப்படிப்பட்ட மணமகன் வந்தால் நீங்கள் விரட்டி அடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி, கல்யாணம் நீ தாடி வச்சுக்கிட்டு வா. சிரிக்கிறதுக்கு சொல்றாரு, விஷயத்தை நீங்க சீரியஸானதை விசிரிச்சு. இன்னும் சில பேர் பாத்தீங்களா, அங்க ரொம்ப கவலை. சில இடங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி விடியாந்து இருக்கோம். ஏன்னா தாடி வச்சிருந்த மாப்பிள்ள மஜ்லிஸுக்கு வரும்போது தாடி இல்லாம வந்தார். ஏன்னா அத்தா காரங்க அம்மா காரங்க போட்டு மண்டைய கழுவி 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 சிட்டி சிட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு சிறச்சிக்கல. சும்மா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க தாடியை பத்தி. சில சகோதரர்கள் தெரியாம இந்த தப்பு செஞ்சிருக்கலாம். இனி தெரிஞ்சதுக்கு பிறகு இன்ஷால்லா இனிமே செய்ய மாட்டோம். இந்த மஜ்லிஸ்ல உறுதியோட போயிடுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் மன்னிச்சிரும். அல்லாஹ் தௌபா கேட்டா எல்லாத்தையும் மன்னிச்சிரும். மன்னிப்புனா மன்னிப்பா அப்படி அள்ளி கொட்டிடுவான் மன்னிப்பா. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க திருந்தி தௌபா செஞ்சுட்டா போதும். யாரா என்ன மன்னிச்சிரு. இதனால வரைக்கும் எனக்கு யாரும் இப்படி சொல்லலடா அல்லா சொல்லிட்டு போய் பேசுங்க. இப்படி தாடியுடைய முக்கியத்துவம் பத்தி யாரும் சொல்லல. நான் தெரிஞ்சுக்காம இருந்துடும் என்ன மன்னிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்தா எல்லாம் மன்னிச்சிரும். இப்ப என்ன சொல்கிறேன் என் சகோதரிகளுக்கு, தாடி இல்லாம யாராவது மாப்பிள்ளைய உங்க அத்தா அம்மா கூட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் போடான்னு சொல்லி விடுங்க. சொல்லி விடுங்க திரும்ப போடான்னா என்ன அர்த்தம், அப்படியே நான் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. புரியுதா, தாடி இருக்கணும். அதே போல என்னுடைய மனமாகாத என்னுடைய வாலிப சமுதாயத்துக்கு மக்களுக்கு சொல்றேன், தொழுகிற ஹிஜாப் அணிஞ்சு ஒழுத்தமாக பெண்ணுதான் எங்களுக்கு வேணும். அவ படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டி சரி, படிச்ச பொண்ணுதான் வேணும். ஹிஜாப் இல்லாம பொண்ணு எங்களுக்கு வேண்டியது கிடையாது. புரியுதா, உங்களுக்கு காசு பணம் இதெல்லாம் குப்ப தூக்கி போட்டு மிதிங்க. காசு பணத்துல குப்ப தூக்கி போட்டு மிதிங்க. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் முக்கியம். அப்ப சுண்ணத்தை பரிகாசம் செய்யறது. கரண்டைக்கு மேல கைலி கட்டணும், கரண்டைக்கு மேலதான் பேண்ட் போடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் பரிகாசம் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுண்ணத்துகளை இதெல்லாம் இந்த வயசுல போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 50 வயசுக்கு மேல செஞ்சுக்கீங்க, அப்புறமா செஞ்சுக்கீங்க, இப்பறமா செஞ்சுக்கீங்க. என்னங்க இன்னும் அல்லாஹு தஆலா இவங்களுக்கு கேரண்டி எழுதி அனுப்பிட்ட மாதிரியும் நீங்க எல்லாம் 50 வருஷம் வரைக்கும் உயிரா தான் இருக்க போறீங்க. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் கேரண்டி பின்னாடி செஞ்சுக்கலாம். அப்ப மார்க்கத்தை பரிகாசம் செய்தால், சுன்னத்தை பரிகாசம் செய்தால் அது யாரை பரிகாசம் செய்யறது, அதை செய்த ரசூலை பரிகாசம் செய்யறது. அதனால அந்த செயலை நாம் செய்துவிடக் கூடாது, அது குஃப்ராக ஆகிவிடும். அப்புறம் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத் அப்படின்னு சொன்னா அவங்க செஞ்ச மாதிரி அமல் செய்யணும். அவங்க பேர்ல பிறந்த நாள் கொண்டாடுறது. யாருக்கு பேர் பெருத்துடே கொண்டாடுறாங்க இன்னைக்கு கடைசியில சொல்லுவாங்கன்னா இல்லையா, தமிழ்ல ஒரு பழமொழி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷன கடைக்கு வந்துடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டுல அத்தாவுக்கு பிறந்தனால அம்மாவுக்கு பிறந்தனால பிள்ளைக்கு பிறந்தனால கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு இந்த உம்மத்து. யார் கற்றுக் கொடுத்தார்கள் இதை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களா? அபூபக்கர் உமர் உங்களை விட எவ்வளவு பாதம் உள்ளவர். அபூபக்கர் ஹிஜ்ரா செஞ்சு போகும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி போறாரு, அப்புறம் அடுத்த 5 நிமிஷம் பார்த்தா பின்னாடி நிக்கிறாரு, அடுத்த 5 நிமிஷம் பார்த்தா முன்னாடி நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அபூபக்கர் அமைதி அமைதி என்ன இப்படி தடுமாறுகிறீர்கள்? ரசூலல்லாஹ் முன்னாடியில இருந்து யாராவது வந்துருவாங்களான்னு எனக்கு எண்ணம் வரும்போது, முன்னாடி வந்து உங்களை தாக்கிடுவாங்களான்னு எண்ணம் வரும்போது முன்னாடி ஓடி வந்துடுறேன். திடீர்னு முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது பயம் வருது, பின்னாடி இருந்து யாராவது வந்து தாக்கிட்டா அதனால பின்னாடி முடியாதுறேன். அப்படிப்பட்ட நேசம் உள்ள அந்த அபூபக்கரை விடவா நீங்களும் நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்து விட போகிறோம். கொண்டாடுனாங்களா இஸ்லாத்துல இந்த பிறந்த நாள் விழா? கிடையாது, இது காபிர்களுடைய கலாச்சாரம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன நாள்னு சொல்லிட்டு மேராஜ் விழா கொண்டாடுறான். பிறநாள் மாதிரி பள்ளிவாசலுக்கெல்லாம் லைட்டு போட்டு ஜகஜோதியா சீரியல் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அன்னைக்கு சிறப்பு தொழுகை. இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் கிடையாது. பிதாத்துகள் அனைத்து பிதாத்துகளையும் ஒதுக்கி ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு நிமிஷம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற ஹதீஸ், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். இந்த மார்க்கத்துல யாராவது புதுசா ஒன்ன கொண்டு வந்தா அதை தூக்கி எறிஞ்சிருங்க. அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று. யாரு எதை சொல்லி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிந்தா இமாம் முஃப்தியா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, மார்க்கத்திற்கு விளக்கம் சொல்லலாம், ஞானங்களை கற்பிக்கலாம், தாத்பரியங்களை போதிக்கலாம், அமலை கற்பிப்பதாக இருந்தா இதை செய்யுங்க இவ்வளவு நன்மை, இதை இந்த இபாதத்து செய்யுங்க அந்த இபாதத்து செய்யுங்க, இந்த இபாதத்துகளை கற்பிப்பதாக இருந்தால் முடியாது. அல்லாஹ்வின் தூதர் மட்டுமே அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள். சரியா? அதே போல இந்த மௌலூதுகள் சபைகள், ரசுல்லாவை புகழ்ந்து பாடுறோம் சொல்லிட்டு. இதெல்லாம் எப்ப உருவானது? ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி உருவான அனாச்சாரங்கள் இது. சஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசணுமா, இன்னைக்கு நடந்த சபை மாதிரி உங்க ஊர்ல போய் செய்யுங்க, ரசூல்லாவுடைய உயர்வுகளை மக்களுக்கு சொல்லுங்கள், நேசத்தை சொல்லுங்கள், அவர்களுடைய அமல்களை சொல்லுங்க. பாட்டு மாதிரி எழுதிக்கிட்டு எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இந்த மாற்றார்கள் செய்யறாங்களா இல்லையா, அந்த மாதிரியான கலாச்சாரம் இஸ்லாம்ல கிடையாது. சொல்லுவாங்க ஹஸ்தான் பாடினாரு, அப்துல்லா இப்னு ரவாஹா பாடினாரு, அவரெல்லாம் பாடினார் என்றால் நீங்கள் பாடுவதை போன்றல்ல. ரசூலுல்லாவை புகழ்ந்து அவர்களுடைய உண்மை நிலையை புகழ்ந்து உண்மை நிலையை விவரிக்க கவிதைகளை எழுதி மக்களுக்கு இஸ்லாமை போதித்தார்கள். கவிதைகளின் மூலமாக இஸ்லாமை எடுத்து சொன்னார்கள். நீங்க சொல்லுங்க, நீங்க மௌலூதுல வச்சிருக்கிற கவிதைகள் எல்லாம் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய கவிதைகள் சொல்லுங்க, பார்த்துலாம் ரெண்டு, அதை போட்டு அளந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அதுல என்ன இருக்கிறது. ரசூல் அடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் தகுதியில் வைத்து அவர்களை புகழ்வது செய்யக்கூடாத பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸிலே, நீங்கள் என்னை புகழாதீர்கள், லா துதுரூனி கமா அதரஸின் நஸாரா, இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை புகழ்ந்தது போன்று என்னை தூக்காதீங்கப்பா, உயர்த்தாதீங்க. அவனு கடைசியில உயர்த்தி உயர்த்தி அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிவிட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவனுடைய தூதர். இன்றைக்கு என்ன செய்தார்கள், இந்த தரீக்காக்கள் என்ற பெயரிலே உள்ள கூட்டங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்துறோம், தூக்குறோம், 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 நேசிக்கிறேன் சொல்லி சொல்லி கடைசியில அல்லாஹ்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒளின்னு சொல்லிவிட்டான். கிறிஸ்தவர்கள் சொன்னதுக்கு இவங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வார்த்தையின் வாக்கியங்கள் தான் வித்தியாசமே தவிர அர்த்தம் ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம சில கிதாபுகள்ல கூட நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க, லவ்லாக்க லவ்லாக்க லமா கலத்து லஃப்லாக், அனமின் நூறு இல்லாவ குள்ளு செய்யும் மின் நூறி, நான் அல்லாவுடைய ஒளியிலிருந்து வந்தேன், எல்லாமே என் ஒளியிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன, பொய்யாக புனையப்பட்ட குப்ரமான விஷயங்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லல. அப்ப நான் அல்லாவுடைய ஒளியிலிருந்து வந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தமாச்சு, நான் அல்லால இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறேன்னு அர்த்தமாச்சு. என்னிலிருந்து இந்த உலகம் பிரிஞ்சு வந்திருக்கின்றால் என்ன அர்த்தமாச்சு, காபிர்கள் சொல்ற மாதிரி எல்லாமே கடவுள். அந்த தத்துவத்தை தான் அரபில இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. புரியுதா மார்க்க அறிஞர்களே, கவனமாயிருங்க. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய தரத்துல வச்சு நம்ம புகழக்கூடாது. அவங்களை உயர்த்தி பேசுவதனுடைய உயர்வு என்ன, அப்துல்லா ரசூலுல்லா நபியுல்லா என்று சொல்லு. அப்ப விதாத்துகள் எதையும் செய்யக்கூடாது, பிறந்த நாள் கொண்டாடுறதோ, மேராஜ் கொண்டாடுறதோ, மௌலூதுகள் செய்யறதோ, இந்த மாதிரியான எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் அவர்களின் பெயரால் நாம் செய்யக்கூடாது. அடுத்து அவர்களுடைய வழிமுறைகளை நகைப்பது, அவர்களை மனிதர் இல்லை என்று கூறுவது. சில பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளின்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் அல்லாஹ்வு புறத்திலிருந்து மனிதராகவே படைக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குர்ஆன்ல விசேஷமாக சொல்லப்பட்ட இடங்கள் அந்த லிஸ்ட்லாம் இன்ஷா உங்களுக்கு நம்ம தர்றோம், இங்க கூட இருக்கு, நீங்க எழுதிக்கலாம். இது நெட்ல கூட darulhuda.net போடுவோம், இதை அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறப்பை பற்றி கடைசியில சொல்வதற்காக நம்ம ஒரு 10 பக்கம் நோட்ஸ் எடுத்து வச்சோம், ஆனா இப்ப நேரம் முடியுது. அது அப்படியே ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 11வது ஆண்டு வஃபாத்துடைய ஆண்டு விரிவா சொல்றேன்னு சொன்னோமா இல்லையா, எப்படி அவர்களுடைய மரண நேரம் மரண நோய் ஆரம்பமானது, ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டே இருந்தது, கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் எப்படி ஆனிச்சு, அது வரைக்கும் உண்டான அந்த விஷயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை darulhuda.net இருந்து நீங்க டவுன்லோட் செஞ்சு கொண்டா படிச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல அவ்வளவு விவரமா சொல்வதற்குண்டான விஷயங்கள்ல படிச்சாலே மனம் உருக்கும்படியான நிறைய செய்திகள் அதில் இருக்கின்றன. அதனுடைய மேல் விரிவான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அர்ரஹீக்குல் மக்தூம் என்ற நூல்ல, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு நூல்ல உங்களுக்கு விரிவா இருக்கு. அது நம்ம புக் ஸ்டால்கள் கூட இருக்கு, வாங்கி படிச்சு கொள்ளுங்க. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நமக்கு கட்டளையிட்டது போன்று, இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், முஃமின்களே நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையாக நாம் நேசம் வைப்பதென்றால் தொழுகைகளை பேண வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோக்க வேண்டும், உண்மையான தௌஹீதை வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும், அவர்கள் விட்டு சென்ற பொக்கிஷமாகிய ஹதீஸை படிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய உள்ளத்தோடு அணைக்க வேண்டும், அதை மக்களுக்கு பரப்ப வேண்டும், அவர்கள் மீது அதிகம் அதிகம் காலை மாலை எல்லா நேரங்களிலும் கணக்கில்லாமல் அளவில்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த உண்மையான சலவாத்தை اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد என்ற சலவாத்தை அதிகம் அதிகம் ஓதுவோமாக. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலை நபியில் உம்மி வஅல ஆலிஹி வஸல்லம் இது போன்ற அனுமதிக்கப்பட்ட தெளிவான வாசகங்களுடைய சலவாத்தை சொல்லலாம். சலாத்து நாரியா என்ற செலவாத்தோ, தருத தாஜ் என்ற செலவாத்தோ, அல்லது புத்தகம் புத்தகமாக அடித்து வைத்துக் கொண்டு செலவாத்து ஓதுகிறார்களே, இவையெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களும் கற்றுத்தராத விஷயங்கள். அவற்றை விட்டுவிடுங்கள். தொழுகையிலே நீங்கள் ஓதுகின்ற செலவாத்தை விட சிறந்த ஒரு செலவாத்தை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாவால் நமக்கு கற்பிக்கவில்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக நாம் ஒரு விஷயத்தை கூறி முடிக்கின்றோம். உண்மையில் அல்லாஹுவை பயந்து கொண்டு இஹ்லாஸோடு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவிற்காக நேசிப்போமாக, அல்லாஹுவிடத்திலே கேட்போமாக, யா அல்லாஹ் உன்னுடைய நபியை பின்பற்றக்கூடிய உண்மையான தௌஃபீக்கை எனக்கு கொடு, அவர்களை உண்மையாக நேசிக்கின்ற பாக்கியத்தை கொடு, அவர்களை நீ என்னுடைய உள்ளத்திலே பிரியமாக்கி வை, என்னை விட, என் குடும்பத்தை விட, என் உற்றார் உறவினரை விட, உலகத்தில் உள்ள அனைத்து பொருளை விட உன்னையும் உன் தூதரையும் எனக்கு விருப்பமாக்கி வை, அவர்களுடைய வழியிலே நீ என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. அல்லாஹ் நம்முடைய அனைத்து நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய சிறிய பெரிய தவறுகள், நம்முடைய சமுதாய மக்களின் முஸ்லிம்களின் தவறுகள் குற்றங்கள் குறைகளை அல்லாஹ் மன்னித்தல்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தது போன்று மறுமையிலே நம்முடைய பாவம்